சகோதரன் டேவில், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காலையில் கர்த்தருடைய வீட்டில் இங்கே மீண்டுமாய் இருப்பதும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய கிருபை நமக்கு எப்படியாய் பிரசன்னமாய் இருக்கிறது என்று இத்தனை வருடங்களாக நாம் கூறியிருக்கிற அந்த பழைய செய்தியே மீண்டுமாக பழைய பாணியிலேயே அநேக ஜனங்களுக்கு கூறுவதும் ஒரு சாத்தியமாக இருக்கிறது. இந்த கிருபையினால் நாம் உலகத்தை சுற்றிலும் எல்லாவிடங்களிலும் உள்ள ஜனங்களோடு ஐக்கியம் கொண்டிருப்பதை அறிவதும், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் உடையவராய் இருக்கிறார் என்பதை அறிவதும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருகால் சில நேரங்களில் நாம் அதை அப்படியே ஒருவரில் ஒருவர் நாம் செய்யவிருப்பது போன்று அல்லது செய்ய வேண்டியது போன்று சரியாக காண்பதில்லை. ஆனால் வழக்கமாகவே அது ஆபத்து காலத்தின் போதுதான் உண்மையான இயல்புகளை வெளிப்படுத்துகிறது.
My thoughts this morning that I would not know how to express to you people.
எங்களுடைய துயர நேரத்திலும் தேவையிலும் ஒரு குடும்பமாக நீங்கள் எங்களுக்காக செய்துள்ளவற்றிற்காக உங்களுக்கு என் நன்றியுடைமையையும் போற்றுதலையும் ஜனங்களாகிய உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் அறியாதிருப்பதே இந்த காலை என்னுடைய சிந்தைகளில் ஒன்றாக இருக்கிறது. தாயாரின் பரலோக பயணமான பிரிவின் காரணமாக எங்களுடைய இந்த துயர நேரத்தில் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய அருமையான விசுவாசமுள்ள நட்பை நித்தியத்தில் மாத்திரமே நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க கூடும். நீங்கள் சுகவீனமாக இருக்கும் போது யாரோ ஒருவர் உங்களை பார்க்க வருகிற போது அதன் பொருள் என்னவென்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்வது போல நான் அதன் பொருள் என்னவென்பதை ஒருபோதும் உணரவே இல்லை. அநேக முறைகள் நான் இந்த பிரச்சனைகளில் தற்செயலாக ஈடுபடுகிறேன். அநேக அழைப்புகள் வருகின்றபடியால் நான் அவைகளுக்கு உதவி செய்ய முடியாமல் என்னுடைய அழைப்புகளுக்கு சென்று எனக்கு உதவி செய்யும்படி நான் மற்ற ஊழியக்காரர்களை அனுப்புகிறேன். பின்னர் அது ஒரு சிறு ஏமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் இந்த மற்ற ஊழியக்காரரையும் கூட அழைத்திருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் என்னை வரும்படியாக அழைத்திருந்தனர். மேலும் அவைகள் ஒவ்வொன்றிற்கும் உதவும்படியான ஒரு வகையான மிகுந்த பலன் எனக்கு இருந்தால் நான் ஆர்வமாக இருப்பேன் என்பது போன்ற உணர்வை அது எனக்கு உண்டாக்குகிறது. ஏனென்றால் நான் அணுகும்படியாக வெவ்வேறு நபர்களை அனுப்பிய போது எப்படியாய் ஒவ்வொருவரும் சரியான நேரத்தில் வந்தனர் என்றும் எப்படியாய் அது அவர்களை திருப்திப்படுத்தியது என்பதை காணும்படியாக அது என்ன நிலைநிலத்தை உண்டாக்கியது என்பதையும் நான் அறிவேன். இரவு நேரத்திலே ஜனங்களாகிய நீங்களும் இங்குள்ள சகோதரி வில்சன், சகோதரன் ஃப்ரெட் சாப்பரும் அவருடைய மனைவியும் மற்றும் ஓ உங்களில் அநேகர் தாயாருக்கு போதுமான அளவு உதவி செய்தீர்கள். எனவே அநேகர் உங்களுடைய சேவையை செய்ய முன் வந்தீர்கள். அதாவது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் உங்களுடைய சேவையை செய்ய முன் வந்தீர்கள். அநேகர் அவளோடு சில நிமிடங்களுக்கு மாறி மாறி தொடர்ந்து இருந்திருப்பீர்கள். நீங்கள் மிகவும் பாசமாக இருந்தீர்கள். நாங்கள் அவளை சம வீட்டில் கடத்தியிருந்த போது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படியாய் வந்து பார்வையிட்டு எங்களுடைய கரங்களை குலுக்கி உங்களுடைய கரத்தை எங்கள் மேல் போட்டு உங்களுடைய அனுதாபத்தை எங்களுக்கு தெரிவித்தீர்கள். அது எனக்கு நேரிடும் வரையில் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் ஒருபோதும் உணரவே இல்லை. பூக்களும் பூச்செண்டுகளும் பூக்குடைகளும் எல்லா இடங்களிலும் இருந்தும் வந்திருந்தபடியால் அந்த அளவிற்கு அவைகளை அவர்களால் சவாரையிலும் கூட வைக்க முடியாமல் அவர்கள் அவைகளை பின்னாக உள்ள அறைகளில் வைத்திருந்தனர். ஒரு கொத்து மலர்களை அனுப்புவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையே அதுவரையிலும் அதை பற்றியே ஒருபோதும் நினைக்கவே இல்லை. உங்களில் அநேகர் வெவ்வேறு இடங்களில் இருந்து அனுதாபட்டைகளையும் அதில் கொஞ்சம் பணம் வைத்து செலவுகளுக்கு உதவும்படியாகவும் மற்ற காரியங்களுக்காகவும் அனுப்பியிருந்தீர்கள். ஒரு சிறு வெகுமதியை யாரோ ஒருவருக்கு அனுப்புவது அல்லது ஒரு சிறு காரியம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது போன்று காணப்படுவது அது எனக்கு நேரிடும் வரைக்கும் அதை ஒருபோதும் உணரவே இல்லை. தேவன் எப்பொழுதுமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த விதமான ஒரு ஆவியுடைய ஜனங்களின் ஒரு பாகமாக நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுடைய சகோதரனாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அதை அந்த வழியிலேயே திரும்ப அளிக்காமல் வேறு ஏதாவது வழியில் திரும்ப அளிப்பேன் என்று நான் நம்புகிறேன். பின்னர் நான் சம வீட்டில் தாயாரின் அருகே இருக்கையில் அநேகர் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். ஒருவேளை என் வயதையுடைய ஒரு நபராக இருக்கலாம். சில ஜனங்கள் என்னை பார்த்து என் கரத்தை பிடித்து பெலே நீண்ட நாளாயிற்று என்றனர். நான் திரும்பி பார்த்தபோது அவர்களை நினைவு கூற முடியவில்லை. அவர்கள் அவ்வளவு மாற்றமடைந்திருந்தனர். நீர் என் குழந்தையினுடைய சபாடக்கத்தில் பிரசங்கித்தீர், நீர் என் தாயாருடைய சபாடகத்தில் பிரசங்கித்தீர், நீர் ஒரு குளிர்ந்த இரண்ட இரவிலே என்னிடம் வந்திருந்தீர் என்றனர். ஆம், அந்த காரியங்கள் எல்லாம் அதை போன்றிருந்தது. அது உண்மையாகவே சங்கீதக்காரனின் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறது. அதுதான் என்று நான் நினைக்கிறேன். தண்ணீர்கள் மேல் போடப்பட்ட ஆகாரம் எந்த ஒரு நாள் அது உன்னிடத்திற்கு திரும்ப வருவது போன்றே உள்ளது. நான் போதுமான சொல்திறமைக்கவனாய் இருந்தால் அல்லது பேச்சாற்றலையுடையவனாய் இருந்தால் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை சரியாக கூற விரும்புவேன். ஆனால் நான் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நான் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று கூட அறிந்திருக்கவில்லை. ஆனால் நான் அதை இந்த விதமாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அதாவது, நீங்கள் ஒவ்வொருவரும் நான் என்ன கூறுகிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நான் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்னும் வேத வாக்கியம் எப்படியாய் நிறைவேறியுள்ளது. அவளுடைய மறைவு எனக்கு சற்று வினோதமாயிருந்தது. நான் கடந்த முறை இங்கே பிரசங்கவிடத்தில் அந்த காலை வெளிப்படையாக கூறினது போன்று பரிசுத்த ஆவியானவர் ஏன் இதை முன்னதாகவே எனக்கு அறிவிக்கவில்லை என்பதை நான் முற்றிலும் உணரவே இல்லை. அவர்கள் என்னிடம் அவள் மருத்துவமனையில் அப்பொழுது மரித்துக் கொண்டிருப்பதாக கூறினர். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவள் மறிக்கப் போவதாக இருந்ததை அவர் என்னிடம் கூறவில்லை. இப்பொழுது உண்மையிலேயே நாம் இதை உணர்கிறோம். அதாவது, அவர் செய்கிற அநேக காரியங்கள் இருக்கின்றன. அவர் செய்ய முடியும், அவர் செய்கிறார். அவர் நமக்கு எதையும் கூற வேண்டியதில்லை, அவர் நமக்கு அப்படியே கூறுகிறார். ஆயினும் இந்த ஒரு காரியத்தை நான் அறிவேன், அதாவது அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். இந்த காலையில் படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருக்கையில் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எங்களுடைய குடும்பத்தில் முதலாவது மறிக்க வேண்டியிருந்த ஒருவர் என் சகோதரன் எட்வர்ட். அவர் மறித்த போது நான் வெளியே மேற்கில் ஒரு பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வீட்டில் இல்லாதிருந்தேன். ஆனால் நான் ஒரு பாவியாக இருந்தபோது அவரை கண்டேன். அவர் மறிப்பதற்கு முன்பே அவரை ஒரு தரிசனத்தில் கண்டேன். அடுத்தபடியாக மறிக்க வேண்டியிருந்த ஒருவர் சார்லஸ். அவர் திடீரென்று உடனடியாக மறைந்து போனார். சார்லஸ் ஒரு மோட்டார் வாகனத்தினால் நெடுஞ்சாலையில் கொல்லப்பட்ட போது அந்த இரவு இங்கே கீழே உள்ள ஒரு சிறிய கருத்தவர்களின் பெந்தேகோஸ்தி சபையில் நான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். அடுத்து மறிக்க வேண்டியிருந்த ஒருவர் தந்தையார். ஒரு மாரடைப்பில் என்னுடைய கரங்களிலேயே மறித்து போனார். அவருடைய ஆத்மாவை தேவனிடத்தில் சமர்ப்பித்தேன். திடீரென்று உடனடியாக மறித்து போனார். அடுத்து மறிக்க வேண்டியிருந்த ஒருவர் ஹார்வர்ட். நான் ஓய்வுக்காக மேற்கே ஆற்றினருகில் இருந்தபடியால் திரும்பி வரவில்லை. அப்பொழுது விமானங்கள் பறந்து வந்து சிறிய வான்கொடி மிதவைகளின் மூலம் அவர் மறித்து விட்டார் என்று அறிவித்தன. ஆனால் நான் உண்மையிலேயே அவர் மறிப்பதற்கு இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு முன்னரே அவர் மறிப்பதை கண்டேன். அவர் மறித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஆனால் தாயார் ஒருவர் மட்டுமே மறிக்காமல் நீடித்துக் கொண்டிருந்தார். ஒருகால் அந்த காரணத்தினால் தான் அவர் என்னிடம் கூறவில்லை என்று நான் நினைத்தேன். அவர்கள் அனைவருமே திடீரென்று மறைந்தனர். ஏன், தாயாரை தவிர அவர்கள் அனைவருமே உடனடியாக மறித்து போயினர். அவள் ஏறக்குறைய ஆறு வாரங்கள், சரியாக ஆறு வாரங்கள் அரை உயிராய் காலங்கடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் அதை கூறும்படியாகவே இதை வெளிப்படையாக கூறுகிறேன். என் தாயாரின் அருகில் நின்று அவள் மறைவின் போது அவளுடைய ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாயிருந்தது. ஏதோ வினோதமான காரியம் என்னை அந்த காலை மருத்துவமனைக்கு அனுப்பியது, என்னையும் மனைவியையும். அவள் மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் நான் அவளிடம் பேச முடிந்த போது அவள் செய்த கடைசி காரியத்தை நான் நினைவு கூற முடிகிறது, அவளால் பேச முடியவில்லை. அம்மா, நீங்கள் இன்னமும் கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தால், அவரே எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு எல்லாவுமாய் இருந்தால், உங்களுடைய தலையை அசைங்கள் என்றேன். அவள் தன்னுடைய தலையை அசைத்தாள். அவளுடைய முகத்தில் கண்ணீர் வடிந்தோடினது. சரியாக பாதையின் முடிவிலும் அவர் வழக்கமாகவே எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாயிருந்தார். நான் அவளை கன்னத்திலே தட்டி கொடுத்து என் கரங்களினால் அவளுடைய முகத்தை எடுத்து, தாயே, நீங்கள் ஒரு உண்மையான போர் வீரர், நான் உங்களை குறித்து பெருமை அடைகிறேன் என்று நான் கூறினேன். எப்படி சாத்தான் அவன் யோபுவின் நாட்களில் கூறினது போலவே கூறியிருப்பார் என்று வேந்ததை நான் எண்ணி பார்த்தேன். தேவன் நம்முடைய ஜீவியங்களை எடுக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். சாத்தான் அதை செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். நாம் சரியாக சாத்தானிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றோம். சாத்தான் அதை அறிந்தவனால், அவனுடைய நேரம் வந்திருந்தது என்பதை அறிந்தவனால், அவள் மறிக்கப் போவதாக இருந்தால் என்பதை அறிந்து தேவனிடத்தில், உமக்கு தெரியும் அவளுக்கு பிரசங்கியா இருக்கின்ற ஒரு பையன் இருக்கிறான், மற்றும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக கூறுகிற பிள்ளைகளும் உண்டு. நான் அவளை கொஞ்ச காலம் சித்திரபதி செய்யட்டும், நான் அவர்கள் அனைவருமே உம்மை மறுதலிக்கும்படி செய்வேன் என்று கூறியிருந்தான். தேவனுடைய கிருபையினால் அப்படி நடக்கவில்லையே. அவள் மறித்த போது கிறிஸ்துவே அவளுக்கு வடக்கமாக எல்லாவுமாய் இருந்தார் என்று அவள் தன்னுடைய தலையை அசைத்ததே கடைசி காரியம். வீட்டிற்கு வந்தபோது, நல்லது, அப்படித்தான் என்று நான் நினைத்தேன். நான் உள்ளே சென்று அரையிறங்கி நின்றேன். நான் ஒரு புதிய வேதாகமத்தை கையில் எடுத்தேன். நான், கர்த்தாவே, நீர் தேவன், எனக்கு தெரியாது. நீர் என்ன செய்கிறீரோ அதை நீர் என்னிடம் கூற வேண்டியதில்லை. ஆனால் அவளை எடுத்துக் கொள்ளப் போவதை நீ செய்த அந்த காரணத்தை நீர் மறைத்து வைத்திருப்பீரேயானால் அதற்கு காரணம் அது என் இருதயம் உடைந்து போவதிலிருந்து காத்துக் கொள்ளும்படியாகவோ என்று நான் வியந்து போனேன். அப்படியானால் நீர் உம்முடைய வார்த்தைகளால் என்னை ஆறுதல் படுத்தும் என்றேன். நான் அதை செய்தேன். நீங்கள் எப்படி ஒரு வேதாகமத்தை எடுத்து அதை இந்த விதமாக திறக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய விரல்களை சரியாக எடுத்து வைத்து அப்படியே கீழே கொண்டு சென்று அதை திறக்கும்படி திருப்பினேன். மத்தேயு 9 இவள் மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்று பெரிய சிகப்பு எழுத்துக்கள் இருந்தது. பாருங்கள், நான் பார்த்தபோது வேதாகமத்தில் என் கண்களில் பட்ட முதல் செய்தி. அதாவது உண்மையிலேயே இப்பொழுது நான் வேதாகமத்தை ஒரு குறிச்சொல்லும் எழுத்து பலகை போல் உபயோகிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியும். நாம் அப்படி அதை செய்கிறதில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் மிகவும் கலக்கமுற்றிருந்தபடியால் தேவன் என்னை அதை காணும்படியாக செய்வார் என்று நான் விசுவாசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அதன் விளைவாக கிடைத்தது எதுவோ அதுவே அதை சரி என்று நிரூபித்தது. அந்த இரவு உண்மையிலேயே ஒரு அமைதியற்ற இரவாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தேன். அது கிட்டத்தட்ட 8 மணியாயிருந்தது. என் அறையிலேயே இருந்தேன் என்று நான் யூகிக்கிறேன். 8 மணி அல்லது ஒரு கால் அதை காட்டிலும் அதிக நேரமாயிருந்திருக்கும். பிள்ளைகள் உள்ளே வருகிறதை நான் காண துவங்கினேன். அவர்கள் எல்லாவிடத்திலும் இருந்து ஊனமற்ற பிள்ளைகளை உள்ளே கொண்டு வந்து கொண்டிருந்தனர். அது கிட்டத்தட்ட ஒரு நகர வட்டார அகலத்திலும் ஏறக்குறைய 2 நகர வட்டாரங்கள் நீளத்திலும் வேதனையுற்ற பிள்ளைகள் உட்கார்ந்தது போன்று காணப்பட்டது. இடது பாகத்திலும் வலது பாகத்திலும் ஜனங்கள் நெடுக உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அது சற்று உயரமான இடம் ஒன்று காணப்பட்டது. அது ஒரு விதமான அரங்கம் போல் முன்பாகத்தில் தாழ்ந்தும் பின்னாக கடைசியில் உள்ள ஜனங்கள் முன்னாக காணத்தக்க சற்று உயரமானதாக இருந்தது. காணுவது போன்றல்ல, அவர்களால் அதனை முன்னோக்கி பார்க்க முடிந்தது. நான் ஒரு ஊதா நிற சூட்டை அணிந்தவனாய் நின்று கொண்டிருந்தேன். இப்பொழுது இது வினோதமாக இருக்கிறது. நான் வீட்டில் உள்ள அறையில் நின்று கொண்டிருப்பதை அறிவேன். ஆனால் இங்கோ நான் ஒரு ஊதா நிற சூட்டில் இருக்கிறேனே என்று எண்ணினேன். நான் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகளை இயேசு பண்டை கொண்டு வாருங்கள், அவர்களை பாப உலகத்திலிருந்து உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடலை நடத்திக் கொண்டு இரு பக்கங்களிலும் உள்ளவர்களை பாட செய்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு சீமாட்டி அரங்கத்தின் பின்பக்கமாக நுழைந்தாள். மற்றொன்று அவள் உள்ளே வந்து கொண்டிருந்தாள் என்பதை நான் எப்படியோ அறிந்து கொண்டேன். ஆனால் அவள் கூட்டத்தாரின் ஊடாகவே மேலே வர துவங்கினாள். நான் அப்படியே தொடர்ந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடலை நடத்திக் கொண்டிருந்தேன். நான் இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் அதை பாடுங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அதை போலவே அலைந்து கொண்டிருப்பவர்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள் என்று அதையே பாடுங்கள் என்றும் கூறினேன். நான் அந்த எல்லா சிறு பிள்ளைகளுக்காகவும் அல்லலுற்று மற்றும் வியாதியாயிருந்த பிள்ளைகளுக்காகவும் ஜபிக்கப் போவதாக இருந்தேன். இந்த சீமாட்டி உள்ளே வந்து திரையரங்கில் புகழ் வாய்ந்தவர் அங்கு அமர்கிறதற்கு உள்ளது போன்ற அல்லது ஒரு ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட இருக்கையை போன்ற தனிப்பட்ட இடத்தில் உள்ள இருக்கைக்கு சென்றாள். அதாவது நான் என்ன கூறுகிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள். எனக்கு இடப்பக்கத்தில் உள்ள அந்த விதமான ஒரு இடத்தில் அந்த சீமாட்டி உள்ளே நுழைந்தாள். அவள் அங்கிருந்த மற்ற ஜனங்களிடம் திரும்பி தன்னுடைய தலையை வணங்கி வணக்கம் செய்தாள். அவள் உடுத்தியிருந்தது பண்டைய நாகரிக பாணியில் இருந்ததை நான் கவனித்தேன். அந்த சீமாட்டி சற்று முன்பு செய்தது போலவே என்னிடமாய் தலைவணங்கி வணக்கம் செய்யும்படியாய் சுற்றி திரும்பினாள். அப்பொழுது நான் பிரசங்கிக்கும்படியாய் பிரசங்கப்பிடத்திற்கு நடந்து சென்றேன். அவள் தன்னுடைய தலையை கீழே குனிந்தவாறு இருக்கையில் நான் அவளிடமாய் இப்படி திரும்பினேன். நான் என்னுடைய தலையை உயர்த்தின போது அவளும் தன்னுடைய தலையை உயர்த்தி என்னை பார்த்தாள். அது தாயாராயிருந்தது. அவள் என்னை நோக்கி பார்த்து புன்முறுவலிட்டாள். அவள் வாலிபமாக, உண்மையிலேயே வாலிபமாக இருந்தாள். அப்பொழுது ஒரு மகத்தான இடிமுழக்க சத்தம் அந்த இடத்தை அசித்தது. அதிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்து அவளை குறித்து கவலைப்படாதே, அவள் 1906 இருந்ததை போன்றே அவள் இருக்கிறாள் என்று கூறினது. அந்த தரிசனம் என்னை விட்டு நீங்கின போது நான் 1906 என்னவாக இருந்தது என்பதை காணும்படி நோக்கினேன். அது என் தந்தைக்கு அவள் ஒரு மனவாட்டியாய் இருந்த வருடமாய் இருந்தது. இப்பொழுதும் கூட அவள் மனவாட்டியின் ஒரு பாகமாக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறாள் என்று நான் அறிவேன். நான் எப்பொழுதும் தாயார் இல்லா குறையை உணர்வேன். அவள் எங்கள் அனைவருக்கும் இனிமையாகவும் அருமையாகவும் இருந்தாள். அவளுடைய வயதான நடுக்கத்தையும் முடக்குவாத கரங்களையும் டெலோரஸ் அவளுடைய கரத்தை ஆடாமல் நிறுத்தின போது அங்கே அவளுக்கு ராபோஜனம் கொடுத்ததையும் நான் நினைவு கூற முடிகிறது. அவளுடைய சவாடக்கத்திற்கு பிரசங்கிக்கப்பட்டதை தவிர அவள் கூடாரத்தில் இருந்தது அதுவே கடைசி முறையாகும். நான் மற்றொரு காரியத்தை கூற விரும்புகிறேன். அப்பொழுது தாயார் எதிர்பாராமல் முன்னறிந்து கூற முடியாமல் மறித்துக் கொண்டிருந்த போது அவள் அந்த நேரத்தில் மறித்துக் கொண்டிருந்தாள் என்பதை நாங்கள் அறியாதிருந்தோம். ஆனால் சகோதரன் நெவில் உள்ளே வந்தார். என்னுடைய மனைவி நான் எப்பொழுதாவது சகோதரன் நெவிலைக்கான மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் அதுவே அந்த நேரமாக இருக்கும் என்று கூறினாள். ஏனென்று எனக்கு தெரியாது. ஆனால் சரியாக ஏதோ ஒன்று, சரியாக எப்படியாய் தேவன் அந்த காரியங்களை கிரியை செய்கிறார். ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு செய்தியளித்த சகோதரன் எக்கீம் பாதமும் கூட அங்கிருந்தார். அவர் நடந்து வந்து அவர் அந்த அறையின் கதவண்டையில் இருந்தார். சகோதரன் நெவில் உள்ளே வந்தார். நான் பிள்ளைகளை படுக்கையை சுற்றி நிற்க செய்து நான் இப்பொழுது நாம் யாவரும் சூழ்ந்து நிற்க சகோதரன் நெவிலை ஜெபம் செய்ய வைப்போம் என்றேன். சகோதரன் நெவில் ஜெபிக்கிறதை கேட்க தாயார் எப்பொழுதுமே விருப்பம் கொண்டிருந்தார். அவள் அவருடைய ஜெபத்தை கேட்க விரும்பினாள். அவர் உத்தமமாக தேவனிடம் பேசிக் கொண்டிருப்பது போன்றே அவர் ஜெபிக்கிறார் என்றாள். சகோதரன் நின்று கொண்டு ஜெபிப்பதை அவள் தன்னுடைய காதுகளில் கேட்டது. அதுவே கடைசி தருணமாயிருந்தது. நான் என்னுடைய கரத்தை அவளுடைய தலைமையில் வைத்து பிடித்துக் கொண்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் மற்றொரு கையினால் அவளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய ஜெபத்தில் இருந்த போதே தேவன் அவளை அழைத்தார். நான் அந்த சிறு விரோதமான இடுப்பை உணர்ந்தேன். நான் சுற்றிலும் பார்த்தேன். அவள் தன்னுடைய தலையை திருப்பி என்னை நோக்கி பார்த்தாள். அவள் மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நான் அறிந்து கொண்டேன். எனவே நான், சர்வ வல்லமுள்ள தேவரே, நான் அவளுடைய ஆத்மாவை எப்பொழுதே உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என்றேன். ஒரு காற்று அறையின் வழியாய் உள்ளே வந்தது போன்றிருந்தது. அவள் தேவனை சந்திக்க சென்று விட்டாள். எனவே என்ற ஒரு மகிமையின் நாளில் நான் அவளை வாலிப ஸ்திரியாக அக்கறையிலே சந்திப்பேன். உண்மையிலேயே நாம் அவளை இங்கு ஒரு நலங்குன்றிய நடுங்குகிற தாயாகவே அறிந்திருந்தோம். அவள் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் 10 பேரை ஈன்றெடுத்த போது அது இன்றைக்கு நாம் ஈன்றெடுப்பது போல இருக்கவில்லை. நாங்கள் தற்கால முன்னேற்றங்கள் இல்லாதிருந்தோம். நாங்கள் அதற்கு செலவு செய்யும்படியான பணத்தை பெற்றிருக்கவில்லை. சொல்ல வேண்டுமானால் இந்த காலை தாயார் தன்னுடைய குழந்தையை பார்த்துக் கொண்டால் இந்த மதியமே அவள் தன்னுடைய துவைகளை செய்வாள். அது அப்படியே அவளை நலங்குன்ற செய்தது. ஆனால் அப்பாலுள்ள ராஜ்யத்தில் தன்னுடைய நடுக்கம் கொண்ட முடக்குவாதத்தோடு கூடிய வயதான நடுக்கமுற்ற தாயாக இல்லாமல் அவள் ஒரு அழகான வாலிப ஸ்திரியாகவே இருப்பாள். அந்த நேரத்திற்கு என்னை கொண்டு செல்லும்படியாக அனுமதித்த தேவனுடைய ஆறுதலை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். பின்னர் அதெல்லாம் முடிந்த பிறகு அப்பொழுது ஏனென்று என்னிடம் கூறுகிறார். பின்னர் என் தாயாரின் ஒரு தரிசனத்தினால் இந்த ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நண்பர்களே, சுவிசேஷத்திற்காக நான் நின்றிருக்கையில் அது மரண வேளைகளுக்கு வந்தபோது நான் அதை கவனித்திருக்கிறேன். அது என் தாயாரின் மீது வந்ததை நான் கண்டிருக்கிறேன். அது என் மனைவியின் மீது வந்ததை நான் கண்டிருக்கிறேன். அது என் சகோதரர்கள் மீது வந்ததை நான் கண்டிருக்கிறேன். தேவனோடுள்ள ஒரு அனுபவத்தோடு நீங்கள் பாதையின் முடிவுக்கு வருகிற போது அது எதை குறித்து காட்டுகிறது என்பதை நான் அறிவேன். அது ஏதோ ஒன்றை குறித்து காட்டுகிறது. எனவே இப்பொழுது நான் தேவனுடைய கிருபையினால் அவர் என்னை அனுப்பும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லவும் என்னால் முடிந்த அளவு ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் தீர்மானம் செய்துவிட்டேன். ஏனென்றால் அது இரட்டிப்புக்கான தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. இந்த ஜீவியம் முடிவரும் போது மறுபுறத்தில் நமக்கு ஒரு ஜீவியம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன். அங்கே நாம் மீண்டுமாக வாலிபர்களாக மாறி நாம் அவருடைய சமூகத்திலும் அவருடைய ஆனந்த பாக்கியத்தில் இரண்டதைக்கும் ஆஜீவிப்போம். நான் இங்குள்ள ஒவ்வொரு விலையேறப்பட்ட தாய்மாரும் ஒவ்வொரு குமார்த்தியும் ஒவ்வொரு குமாரனும் ஒவ்வொரு தந்தையும் கர்த்தருக்குள் மறிப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆவியானவரும் ஆம் என்று திருமணம் பற்றுகிறார். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பார்வார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூடப்போம். என்றோ ஒரு பிரகாசமான நாளில் நாம் அவர்களை காண்போம். ஆம், அப்படி இல்லை என்றால் பின்னர் ஏன் நாம் இந்த காலை இங்கு நின்று கொண்டு விருதாவாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆனால் நண்பர்களே, நம்முடைய மார்க்கமானது விருதாவாக இருக்கவில்லை. அது தேவனுடைய வல்லமையாயும் மரணம் என்னும் அமில பரிசோதனையினால் சரியாக பரிசோதிக்கப்பட்டதுமாயிருக்கிறது. அது துன்பங்களின் மூலமாகவும் மற்றெந்த விதத்தினூடாகவும் வர விரும்புகிறது. அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நாம் தேவனை சந்திக்கப் போகிறோம். இப்பொழுது எனக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கைகள் இருந்தால் நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். நான் அறிவிக்க விரும்புகிறேன், இன்றிரவு ராபோஜனம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். சகோதர நெவில், சரிதானே? இன்றிரவு ராபோஜன இரவாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே நான் ராபோஜனத்தின் பேரிலான ஏதோ ஒன்றை குறித்து சற்று முன்பு நினைத்தேன். ஒரு குறிப்பிட்ட நபர் இருந்தார். அந்த ஒரு நாள் ஒரு சபைக்கு சென்றார். அவரை சபைக்கு கொண்டு செல்ல அவருக்கு வாடகை வண்டியை கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அவர் உண்மையாகவே ஒரு ஏழ்மையான மனிதன். அவர் சென்று ராபோஜனம் எடுத்தார். அவருடைய அண்டை வீட்டுக்காரன் ஒரு விதமான தேவனை அறியாதிருக்கிற சிறுவிள்ளைத்தனமான நபர்களில் ஒருவனை போன்றிருந்தான். அவர் தன்னுடைய அண்டை வீட்டானால் இந்த காலை அந்த வாடகை வண்டியில் நீர் எங்கே சென்றீர் என்று கேட்கப்பட்டார். நான் நினைத்துக் கொண்டேன் என்றார். அவர் அந்த மனிதனின் மேசையின் மேல் ஆகாரம் இருப்பதே அறியானதாக இருந்தது. அவர் சபையில் ராபோஜனம் ஆசிரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தபடியால் நான் ராபோஜனம் எடுக்க சென்றேன் என்றார். அவன் ராபோஜனம் என்றால் என்ன என்றான். அவர் அவனிடத்தில் அது என்னவென்றால் கர்த்தருடைய அப்பமும் திராட்சரசமும் என்று கூறினார். அவன் நானும் கூட கொஞ்சம் அதை உட்கொண்டேன் என்றான். நான் ஒரு தட்டு நிறைய மாப்பண்டங்களையும் 2 பாயிண்ட் அளவு மதுபானத்தையும் அறிந்தேன் என்றான். உடனடியாக அவனுடைய மேஜையின் மீது மாரடைப்பில் விழுந்தான். அவன் எந்த நிமிடத்திலும் மறிக்கக்கூடும் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். பக்தி இல்லாதவர்களாய் இருக்காதீர்கள், பணிவிடக்கமற்றவர்களாய் இருக்காதீர்கள். புரிகின்றதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை செலுத்துங்கள். பாருங்கள், ஏனென்றால் நாம் எந்த நிமிடத்தில் தேவனிடத்தில் பதில் கூறும்படியாய் அழைக்கப்படப் போகிறோம் என்பதை அறியோம். இப்பொழுது என்னை மன்னியுங்கள். நான் வர வேண்டும் என்ற நோக்கமுடையவனாக இருக்கிறேன். ஆம், இன்றிரவு நான் இங்கு இருக்கப் போகிறேனோ என்று அவர்கள் கேட்டனர். இன்றிரவு என்னால் முடிந்தால் நான் ஒரு நல்ல பிரசங்கியார் சகோதரர் நெபிலின் பிரசங்கத்தை கேட்கும்படியாய் நோக்கம் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு ராமோஜன இரவும் வரும்படியான நோக்கமுடையவனாக இருக்கிறேன். நம்மால் முடிந்தவரை அது நம்முடைய கடமைகள் என்று நான் நினைக்கிறேன். அப்படியானால் அது சரியென்றால் அது தேவனுக்கு பிரீதியாய் இருக்குமானால், அது சபைக்கும் சகோதரர் நெபிலுக்கும் பிரீதியாய் இருக்குமானால், கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த ஞாயிறு மீண்டுமாக நான் இங்கு இருக்க விரும்புகிறேன். அது சரியாய் இருக்குமானால் பாருங்கள், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்னிடம் விடப்பட்டிருக்கிற கொஞ்சம் பலனையும் முழுவதுமாக என்னால் முடிந்த அளவு ஒவ்வொரு சிறிய வீசம் கல்லடையாக எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் அறிந்துள்ளபடி ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்க விரும்புகிறேன் என்று நான் சற்று நினைக்கிறேன். ஏனென்றால் மொத்தத்தில் தாயார் ஒரு கிறிஸ்தவளாக இல்லாதிருந்தால், நாம் மறுபக்கத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை உடையவளாக இல்லாதிருந்தால், நான் இந்த காலை என்ன செய்வேன்? என்னுடைய வீட்டிற்கு சற்று கீழே 31 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்ததை நான் நினைவு கூறுகிறேன். சரியாக என்னுடைய வீட்டிற்கு கீழே அங்கே ஆறு உள்ளது. அவள் இப்பொழுது வந்து என்னை கட்டி தழுவுவதை நான் அப்படியே காண முடிகிறது. அது ஒரு நிறைவான பாக்கியமாக கருதப்பட்டது. நான், அம்மா, என்றாவது ஒரு நாள் நாங்கள் உண்மை ஒரு மண்கல்லறையில் வைப்போம் என்றேன். நான், ஆனால் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றேன். ஆம், ஆமாம். எனவே நான் அந்த தாயாரை தவிர வேறு எந்த ஆத்மாவையும் தேவருக்கென்று ஆயத்தப்படுத்தாமல் இருந்தாலும் ஒவ்வொரு முயற்சியும் லட்சக்கணக்கான பலனை அளித்திருக்கின்றன. ஆம், ஆமையா, அது உண்மை. இப்பொழுது ஒரு வேத வாசிப்பிற்காக நான் இரண்டு வேதபாகங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். எனவே நான் அவைகளில் ஒன்றை முதலாவது வாசிக்க விரும்புகிறேன். பின்னர் நாம் ஜெபம் செய்வோம். அதன் பின்னர் நான் மற்றொன்றை வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து வாசிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய வேதாகமங்களில் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காலை நான் பேசவிருக்கும் என்னுடைய பொருளை அறிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது காரணம், நான் அநேக வேத வாக்கியங்களையும் இங்கே பேச வேண்டிய குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். நான் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைக்கும்படியாய் முயற்சிக்க மாட்டேன். ஆனால் நான் அறையில் அமர்ந்து கடுமையாய் ஆராய முயற்சிக்கிறேன். நான் அது பயனுடையதாய் இருக்கிறது என்று கருதுகின்ற எந்த காரியத்தையும் கர்த்தர் எனக்கு அளிக்கவில்லை என்றால், நான் சபையார் அனைவரும் இதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் காணப்பட வேண்டும் என்று இங்கு வருகிறதில்லை. நான் இங்கு வருவது நமக்கு ஒரு ஊழியக்காரர் தேவை என்ற காரணத்தினால் அல்ல. ஏனென்றால் நம்முடைய போதகர் அங்கே தேசத்தில் உள்ள சிறந்தவர்களில் ஒருவர் என்று நான் கருதுகிறேன். அது முற்றிலும் சரியே. அதுவல்ல அது, ஆனால் இந்த ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு செய்தியை தேவன் என் இருதயத்தில் கொடுத்துள்ளார் என்று நான் உணர்கிற காரணத்தால் நான் வருகிறேன். பாருங்கள், அவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஏதோ ஒன்று. நம்முடைய விலையிழப்பற்ற மைப்பரோடு ஒன்று சேர்ந்து இருவருமே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒன்றாக வைத்து அதை வீணாக்காமல் நாங்கள் முடிந்த அளவு ஒவ்வொரு ஆத்மாவின் நட்சிப்புக்காகவும் செலவிடுகிறோம். சபைக்கு உதவியாக இருக்கும் ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் என்று நான் உணர்ந்த காரணத்தால் நான் இந்த காலை வந்திருக்கிறேன். அதனால் தான் நான் இங்கு இருக்கிறேன். இப்பொழுது அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் நாம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்க துவங்குவோம்.
The former treaties have I made, O Theophilus, of all that Jesus began to do and
இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
அன்றையும்
அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதிரத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து
And you shall be witnesses unto me.
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நாம் ஜபத்திற்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் முதலாவதாக நீர் எங்களுக்காக செய்துள்ளவற்றிற்கான எங்களுடைய நன்றியை உமக்கு முன்பாக தெரிவிக்கவும், எல்லா காரியங்களுக்கும் மேலாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டுள்ளோம் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை எங்கள் இதயங்களில் தங்கியிருக்கிறதற்காகவும், மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாவ ஜீவியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவகுமாரனுடைய மகத்தான கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றபடியால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அணுக வருகிறோம். கர்த்தாவே, இதற்காக நாங்கள் உம்மை எவ்வளவாய் நேசிக்கிறோம். எங்களுடைய ஜீவனை காட்டிலும் மேலானது அது நித்திய ஜீவனாயிருக்கிறதே. கர்த்தாவே, இதை பாடல்களிலும் நன்றி செலுத்துதலிலும் வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் வெளிப்படுத்தவும். கர்த்தாவே, உம்மை அறியாதிருக்கிறவர்கள் ஒரு கால இங்கிருந்தால் அவர்களுக்கு ஜீவ வார்த்தையை விட்டுக் கொடுக்கவுமே இந்த காலை நாங்கள் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம். உம்மை அறியாதிருக்கிற அநேகர் இன்று வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய நாமத்தில் அழைக்கப்பட்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவதனால் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தங்களுடைய பாவங்கள் போக்க கழுவப்பட ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களாய் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாயும் எங்களுடைய குறிக்கோளாயும் உள்நோக்கமாயும் இருக்கிறது. அதன் பின்னர் பிதாவே, நீர் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். ஏனென்றால் அது தேவன் எங்களுக்கு அளித்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் முத்திரையாயிருக்கிறது. வியாதியுள்ள யாவரையும் துன்பப்படுத்தப்பட்டும் தேவையாயும் உள்ளவர்களை இன்று நீர் நினைவு கூற வேண்டும் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏனென்றால் உண்மையாகவே உலகமானது ஒரு தேவையுள்ள நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் எங்களுடைய அடைக்கலத்திற்காகவும் நாங்கள் உம்மிடம் திரும்புவதில்லை. வேதாகம காலங்களில் ஜனங்கள் தொல்லையிலும் நெருக்கத்திலும் இருந்த போது எப்படியாய் அவர்கள் தீர்க்கதரிசிகளை அழைத்தனர் என்பதை இந்த காலை எப்படியாய் நாங்கள் நினைத்து பார்க்க முடிகிறது. அந்நாட்களில் அறிவாற்றலில் தலை சிறந்த மனிதர்களில் அநேகர் அந்த தீர்க்கதரிசிகள் நரம்பு கோளாறுடையவர்கள் என்றும் நரம்பு தளர்ச்சியுள்ளவர்கள் என்றும் எண்ணினர். அவர்கள் அவ்வாறு இருந்திருக்கலாம், ஆனால் இருந்த போதிலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையுடையவர்களாக இருந்தனர். தேவரே, இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பிச் சென்று கலந்தாராய வேண்டியது எவ்வளவு அவசியமாய் உள்ளது. அவர்கள் எங்களுக்கு கடைசி காலத்தை குறித்தும் என்ன சம்பவிக்கும் என்றும் கூறியிருக்கின்றனர். நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களை போன்றிருப்போமாக. அவர்களுடைய சாட்சியை நோக்கி பார்ப்போமாக. பிதாவே, பின்னர் உலகத்திற்கு சாட்சி கொடுப்போமாக. கர்த்தாவே, அதை அருளும். இந்த காலையில் எங்கள் மத்தியில் இருக்கின்ற வியாதிஸ்தரை சுகப்படுத்தும். ஏனென்றால் கர்த்தாவே, களைப்புற்று சோர்வுற்று வியாதிப்பட்ட சரீரத்தை கொண்டு நடப்பவர்கள் அவர்கள் சுகமுள்ளவர்களைப் போன்று அவர்களால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் எங்களுடைய சாக்கியங்களுக்கு மிகவும் கீழாக ஜீவிக்கிறோம் என்பதை உணர்கிறோம். அதாவது, நீர் எங்களை களைப்புற்றவர்களாய் சோர்வுற்றவர்களாய் நலங்குடினவர்களாய் பலவீனர்களாய் அதை போன்றிருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதில்லை. நீர் எங்களை தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கவே வாஞ்சிக்கிறீர். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய செய்திக்காக காத்திருக்கையில் கர்த்தாவே, அதை எங்களுக்கு அருளும். நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இப்பொழுது நீங்கள் மீண்டுமாக வார்த்தைக்கு திரும்புகிறீர்களானால் பரிசுத்த யோவான் 3, நான் பரிசுத்த யோவான் 3 ஒரு சில வசனங்களை 31 தொடங்கி ஏறக்குறைய இதிலிருந்து 3 நான் கூற விரும்புகிறதன் சூழ்நிலை பொருத்தத்திற்காக வாசிக்க விரும்புகிறேன். இது இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கிறதாயிருக்கிறது. பரிசுத்த யோவான் 3:31 அவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள்.
He that cometh from above is above all.
உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கர்த்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்.
And what he has seen and heard, that he testifies.
தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவரும் ஏற்றுக்கொள்கிறதில்லை.
He that has received his testimony has seen.
அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். நான் 33 வசனத்தை வலியுறுத்தும்படியாக மீண்டுமாக 33 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
He that has received his testimony has set to his seat.
அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு
நிச்சயப்படுத்துகிறான்.
இந்த காலை ஒரு பொருளுக்காக நான் இதை ஒரு உண்மையான சாட்சிக்காரரின் சாட்சி என்று உபயோகிக்க விரும்புகிறேன். சாட்சியும் சாட்சி கூறுபவரும். அந்த காரணத்தினால்தான் நான் 2 வித்தியாசமான வேதபாகங்களை வாசித்தேன். ஒன்று சாட்சியை குறித்தது, மற்றொன்று சாட்சி கூறுபவரை குறித்தது. இப்பொழுது ஒரு சாட்சி, ஒரு மனிதன் சாட்சி கூறுவதற்கு முன்பு அவன் ஒரு அனுபவத்தை பெற்றவனாயிருக்க வேண்டும். நீங்கள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு சாட்சியை கூற வேண்டும். நீங்கள் சாட்சி கூறுவதற்கு முன்பு நீங்கள் ஏதோ ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்றை கண்டு அது உண்மை என்று அறிந்துள்ள ஒரு நபரே சாட்சி கூறுபவராயிருக்கிறார். அவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். பின்பு சாட்சி கூறுகிற ஒருவன் அவன் எண்ணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்திருக்க வேண்டும். யாரோ ஒருவர் என்னிடம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறினார் என்று அவன் கூற முடியாது. அவன் தானே சாட்சியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் பேசிக் கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் அந்த சாட்சியாக சாட்சிகள் இருக்கக்கூடும். இப்பொழுது ஜீவியமானது மிகவும் அழிவுள்ளதா இருக்கிறது என்றும், அடுத்து மரணமானது அவ்வளவு நிச்சயமானதா இருக்கிறது என்றும், நாம் பேசுகிற இது உண்மை என்று நாம் முழு நிச்சயமாய் அறிந்து கொள்ளும் ஒரு நிலையை நாம் அடைய வேண்டியது அவசியமாய் உள்ளது என்பதை நாம் நம்முடைய சபையிலிருந்தே கண்டறிகின்றதை குறித்து நான் சிந்திக்கிறேன். புரிகின்றதா?
It is not nothing that you can.
நாம் கூறுவது போல நீங்கள் இதை வெறுமன எதேச்சையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல.
You got to be positive, sure that it's right.
நீங்கள் அது சரியா இருக்கிறதென்ற முழு நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த விதமான ஒரு முடிவு நமக்கு வரும் என்பதை நாம் அறியோம். இப்பொழுது விசுவாசியின் பாதுகாப்பை குறித்த ஒரு கால்வீனிய கருத்தாளராய் நான் இருக்கின்றதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரியோ தங்களுடைய தெளிவான சிந்தனையில் இருக்கிற போது அதுவே கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் என்று நான் விசுவாசிக்கின்ற காரணத்தினால்தான். அது அப்பொழுதே எல்லாவற்றையும் என்னென்றைக்குமாய் தீர்த்து விடுகிறது. ஏனென்றால் நாம் பாதையின் முடிவிற்கு வருகிற போது நாம் எங்கே, நாம் எப்படி வியாதியா இருக்க போகிறோம் என்பதை சரியாக அறியோம். நாம் நம்முடைய சிந்தனையில் சுகமீனமாய் இருக்கலாம். நம்முடைய மூளை உண்மையிலேயே பாதிக்கப்படும்படியான ஒரு காய்ச்சலாய் இருக்கலாம். நாம் ஏதோ ஒன்றை கூறலாம் அல்லது ஏதோ ஒன்றை பாதையின் முடிவிலே செய்யலாம். நாம் அறியோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நங்கூரமிடப்பட்டிருந்தால் எந்த வியாதி நம்மை எடுத்துக்கொண்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லது நாம் மறிக்கும் போது நாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டாயிற்று. நாம் மீட்கப்படும் நாள் வரை முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாள் வரைக்கும் உங்களுடைய மரணம் வரைக்கும் அல்ல, முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4:30 உரைக்கிறது. பாருங்கள், மரித்துவிட்ட பிறகும் நீங்கள் முன்பு போலவே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அநேக காரியங்களும் அநேக கேள்விகளும் சாட்சி கூறும்படியாக ஜனங்கள் மத்தியில் இருந்து வருகின்றன, என்னிடத்திலும் இருக்கின்றன. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நான் நின்றிருந்த போது என்னுடைய தாயார் வழக்கம் போல உயிரோடு இருந்த போது நான் படுக்கையின் ஒரு பக்கத்தில் இருந்தேன். என்னுடைய சகோதரி எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். தாயார் மேல் நோக்கி பார்த்து என்னுடைய முதலும் என்னுடைய கடைசியும் என்று கூறினதை கேட்க முடிந்தது. நான் அவளுக்கு தலைப்பிள்ளை, டெலோரஸ் அவளுக்கு கடைசி மகள். இடையில் 9 பையன்கள், அதாவது 9 பையன்களும் ஒரு பெண்ணும். தாயார் பில்லி நீ என்னை போஷித்திருக்கிறாய் என்று கூறத் துவங்கினாள். ஏனென்றால் நான் ஊழியத்தில் இருந்தபடியால் நான் அதை அதிக வல்லமையாய் செய்யக்கூடியவனாய் இருந்தேன் என்று யூகிக்கிறேன். என்னை குறித்து அக்கறை கொண்டிருக்கிறாய். டெலோரஸ் நீ என்னை நேசித்தாய். என்னுடைய வீட்டுப் பணியிலும் துணி துவைப்பதிலும் எனக்கு உதவி செய்தாய். அடுத்தபடியாக பில் நீ என்னை கிறிஸ்துவிடத்திற்கு வழிநடத்தி ஆவிக்குரிய பிரகாரமாய் என்னை கவனித்திருக்கிறாய். நான் தவறாயிருந்த போது நான் தவறாயிருந்தேன் என்றும் நான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் நீ என்னிடம் கூற தயங்கினதில்லை என்றாள். நான் அம்மா நாங்கள் என்றேன். சில பையன்கள் குடிக்கிறார்கள். நாங்கள் உங்களுடைய இருதயத்தை நொறுங்க செய்தோம் என்றேன். ஒரு தாயினுடைய அன்பின் காரணமாக அவள் பில்லி அதெல்லாம் சேர்ந்து பெரிய சக்கரத்தை உண்டாக்குகிறது என்றாள். நான் அம்மா என்றேன். அவள் வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கவில்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதாவது அவள் 409 மேப்பிள் தெருவில் மீண்டும் இல்லாதிருக்க போவதை அவள் சொன்னாள். அவள் என்னிடம் கூறினாள், நான் தாயே, நான் வெறுமன ஒரு சிறு பையனாக இருந்த போது தேவன் உண்டென்பதை நான் அறிந்திருந்தேன். ஏனென்றால் நான் அவருடைய சரீரத்தை வெவ்வேறு தோற்றங்களில் கண்டிருந்தேன் என்றேன். நான் முதலாவதாக எனக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கையில் நாம் அங்கே ஊடிகா பாய்ச்சியில் இருந்த திரு வேத்தன் வீட்டுக்கு அருகில் வசித்தோம். நாம் சபையை குறித்தே ஒன்றும் அறியாதிருந்தோம். அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தனர் என்றேன். இப்பொழுது தேவன் தம்முடைய மகத்தான வல்லமையை தம்முடைய சபைக்கு விசுவாசிகளின் ஒரு சரீரமாக இருக்கின்ற தம்முடைய சபைக்கு கொடுத்தார் என்றும் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதுதான் சரி என்றும் கூறினார் என்று கத்தோலிக்க சபை கூறுகின்ற காரணத்தால் நான் ஆராய துவங்கினேன் என்றேன். நான் அப்படியானால் நான் அதை ஆராய்ந்து பார்த்தேன். பின்னர் விசுவாசிகளின் சரீரங்கள் வித்தியாசமாக ஸ்தாபனமாக்கப்பட்டு ஏறக்குறைய 900 இருக்கின்றன என்பதை நான் கண்டறிய துவங்கினேன் என்றேன். பின்னர் தேவன் தம்முடைய அதிகாரத்தை சபைக்கு கொடுத்து அப்படியே இந்த வார்த்தையை புறக்கணித்து விடுங்கள் என்று அவர்களிடம் கூறியிருந்தால் உங்களுக்கு அது தேவையில்லை, அது வெறுமன ஒரு வரலாறு என்று கூறியிருந்தால் அப்பொழுது நீங்கள் செய்கிறதை தொடர்ந்து செய்ய முடியும். நீங்கள் கூறுகிறதெல்லாம் சரியாயிருக்கும். வேதம் அல்ல, ஆனால் சபை. சபை என்ன கூறுகிறதோ அதுவே சரியாயிருக்கும். அம்மா, நான் எந்த விசுவாசத்தையும் ஆதாரப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் கத்தோலிக்க சபை ஒரு காரியத்தை கூறுகிறது, லூத்தரன் சபை இதுவே வழி என்கிறது, மெத்தோடிஸ்ட் சபை இல்லை, அவைகள் இரண்டுமே தவறாயிருக்கின்றன, இதுதான் வழி என்றது, பாப்டிஸ்ட் சபையோ அது வேறொரு வழி என்கிறது. 900 வித்தியாசமான கருத்துக்கள். நான் அதன் பேரில் விசுவாசத்தை ஆதாரப்படுத்த முடியவில்லை. ஆனால் நான், அம்மா, நான் என்ன செய்தேன் என்றால் நான் திரும்பி சென்று வேதாகமத்தை படித்தேன். நான் அப்போஸ்தலர்கள் அவர்கள் அதை போதித்த விதமாகவே சரியாக அப்படியே போதித்தேன். நான் ஒரு அணு அளவும் பிசகவே இல்லை. அவர்கள் எங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் என்று கூறினார்களோ நானும் அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் என்றேன். அவர்கள் எங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று கூறினார்களோ அங்கே நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றேன். அவர்கள் அதை போதித்த விதமாகவே சரியாக நானும் அதை போதித்தேன். அம்மா, அவர்கள் பெற்ற அதே பலன்களையே நானும் பெற்றேன். நான் அவர்கள் உபதேசத்தின் மூலமாக வந்த அதே தேவன், நமது மத்தியில் அதே தேவன் வந்து அங்கே முன்பு அவர்களுக்காக அவர் செய்த அதே காரியத்தை செய்கிறதை காண்கிறேன். இன்றைக்கு அவர் நமக்காகவே செய்கிறார். ஆகையால் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்றேன். வார்த்தை தேவனுடைய சாட்சியாய் இருக்கிறது. இந்த காலை நாம் அழைக்கக்கூடிய மற்ற சாட்சிகளும் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று நாம் மரத்தை குறித்து சிந்திப்போமாக. அது வருடத்தின் இலையுதிர் காலமாகும். இப்பொழுது இங்கே வசந்த காலமாய் இருக்கிறது. நாம் ஒரு இலையை எடுத்துக் கொள்வோம். அது ஒரு ஜீவனை போன்றே உள்ளது. நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருந்தால் நாம் ஜீவ விருட்சத்தின் ஒரு இலையாயிருக்கிறோம். நாம் இங்கே காடுகளில் காணும் இந்த மரம் இலையிலிருந்து ஜீவனை எடுத்துக் கொள்ள முடிவாக ஜீவனானது இலையை விட்டு செல்கிறது. ஏனென்றால் இலையின் காலம் முடிவடைகின்றது. ஜீவனானது இலையை விட்டு செல்கிறது. ஜீவன் இலையை விட்டு செல்லும் போது இலையானது உதிர்ந்து விடுகிறது. இப்பொழுது நம்முடைய ஜன்னல்களிலிருந்து நாம் அதை நோக்கி பார்க்கின்ற காரணத்தால் நாம் யாவரும் அதை குறித்து உண்மையாகவே நெற்றையுடையவர்களாயிருக்கிறோம். அதாவது ஜீவனானது இலையை விட்டு சென்றவுடனே அந்த இலை உதிர்ந்து விடும். அதுதான் நாம் அடக்கம் செய்கிற சரீரம். ஆனால் அந்த இலையிலிருந்த ஜீவன், அது எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ அங்கேயே திரும்பி செல்கிறது, மரத்தின் வழியாக வேர்களிடத்திற்கு செல்கிறது. வேறொரு காலம் வரைக்கும் அது மரத்தின் வேரிலேயே தங்கியிருக்கிறது. ஏனென்றால் இந்த காலத்தில் சூரியன் தள்ளிப்போயில்லை, பூமியானது சூரியனிலிருந்து தள்ளி போகிறது. அது கோளப்பாதையை பின்தொடர்ந்து சுற்றி செல்கின்றபடியால் அது வெகு தூரம் செல்லும் போது பூமியில் குளிர்காலம் தொடங்குகிறது. ஆகையால் பூமியானது சுழன்று முன்னிருந்த இடத்திற்கு திரும்ப வரும் வரைக்கும் வேரானது அந்த இலையின் ஜீவனை பிடித்து வைத்துக் கொள்கிறது. பின்னர் மீண்டுமாய் அந்த இலையானது தோன்றுவதிலிருந்து தடை செய்ய ஒரு வழியுமே இல்லை. சூரியன் திரும்ப வருகிறது, எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அது திரும்ப தோன்றும், அது மறுபடியும் தோன்றும். ஆனால் அது வருவதற்கு முன்பு மற்றொரு காலத்திற்காக அது காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அது தேவனுடைய சிருஷ்டிப்பின் சாட்சியாக இருக்கின்ற காரணத்தால் நமக்கு ஒரு மகத்தான சாட்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் சாவுக்குரிய வாழ்க்கையின் காலத்தில் நாம் இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம், விவாகம் செய்து குடும்பங்களை தோன்ற செய்கிறோம். இது ஒரு வாழ்க்கையாய் அல்லது அழிவுள்ள மானிட வாழ்க்கையின் காலமாக இருக்கிறது. ஆனால் நாம் உயர்விலிருந்து பிறந்தவர்களாய் இருக்கின்ற போது சரீரமானது அது புறப்பட்டு வந்த மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவியானது அது புறப்பட்டு வந்த இடத்திற்கு கீழே செல்கிறது. இல்லை, சரியாக கூறினால் அது புறப்பட்டு வந்த இடத்திற்கு அதை தந்த தேவனிடத்திற்கு மேலே செல்கிறது. வேறொரு காலம் வரும், வரப்போகும் அந்த காலம் அழிவில்லா காலமாயிருக்கும். தேவனுடைய குமாரன் தமது சட்டைகளில் ஆரோக்கியம் கொண்டவராய் உதிக்கும் போது அந்த சரீரங்களை இனிமேல் பூமியில் பிடித்து வைப்பது முற்றிலும் கூடாத காரியமாயிருக்கும். அவர்கள் தேவகுமாரனின் பிரகாசத்தில் எழும்பி வருவார்கள். இயற்கை தாமே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எனவே நாம் கிறிஸ்தவர்களாக ஆவியில் பிறந்தவர்களாக இருந்தால் நமக்கு வெற்றியே அன்றி மரணமானது ஒன்றையும் பிடித்து வைக்க முடியாது. ஏனென்றால் சாத்தான் இன்னமும் அதிகாரம் பெற்றிருக்கிற இந்த பழைய அடிவுள்ள சரீரம் பூமியின் மண்ணில் விழுந்து போகும். ஆனால் அந்த காலத்தின் போதோ இப்பொழுது இது தவறான காலமாக இருக்கிறது. இது அழிவுள்ள காலம். ஆனால் அழிவில்லாத ஒருவர் வருகிற போது அழிவில்லாத காலம் வரப்போகிறது. அவர் பூமியிலிருந்து தம்மிடத்திற்கு திரும்பி இருக்கின்ற அழிவில்லாத ஆவிகளை அவரோடு கொண்டு வருவார். அவர்கள் மீண்டுமாக மகத்தான ஆயிர வருட அரசாட்சிக்காக உயிர்த்தெழுதலில் வந்து அவருடைய மகிமையில் பிரகாசிப்பார்கள். பூமியின் மேலுள்ள ஒவ்வொன்றுமே ஒரு சாட்சியை கொடுக்கிறது. ஜீவியத்தின் தொடக்கத்தை காட்டும்படியாக சூரியனானது கிழக்கில் உதிக்கிறது, அது புறப்பட்டு சென்று மாலையில் மறைகிறது. காலையை குறித்தனவென்றால் பறவைகள் எழுந்து பாடுகின்றன, அவைகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன, நாமோ புத்துணர்ச்சியை உணர்கிறோம். மாலையில் சூரியன் மறைகிற போது நாம் களைப்படுகின்றோம். ஒரு ஜீவனும் ஒரு மரணமும் உண்டென்பதை அது சாட்சி பகர்கின்றது. ஒரு நாள் பிறந்தது, ஒரு நாள் மறைந்து விட்டது. ஒரு மரம் ஜீவித்தது, இலைகள் உதிர்ந்தன. தேவன் இந்த ஜீவன் தோன்றியிருந்த மரத்தின் வேர்களிலேயே அது துவங்கிய இடத்திலேயே கீழே வேர்களில் சென்று அது எங்கிருந்து வந்ததோ அங்கே மீண்டுமாக திரும்பி வந்து நிழலுக்கான இலைகளை தோன்ற செய்தது. மற்றொரு காலத்திலே தோன்றும்படியாக இளைப்பாற மட்டுமே. சிறு மலரில் உள்ள ஜீவன் விதைகளிலிருந்து கீழே விழுந்து நாம் எங்கே என்று அறியாத ஒரு இடத்துக்கு திரும்பி செல்கிறது. ஆனால் விதைகளிலிருந்து பழச்சவை யாவும் போகும்படியாக அந்த விதை நிலத்தில் அழுகி போகிறது. ஆனால் அப்படி இருந்தும் அதற்குள் ஒரு ஜீவன் இருக்கின்றது, அது மீண்டும் ஒரு உயிர்த்தெழுதலுக்காக மறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு காரியமும் அதை குறித்து பேசி சாட்சி பகர்கிறது. இப்பொழுது நான் உலகத்தை சுற்றிலும் அதிகமாக பயணம் செய்யும் சாக்கிய முடிவனாக இருந்து வருகிறேன். நான் வித்தியாசமான மார்க்கங்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன். நான் வித்தியாசமான கருத்துக்களையும் கேட்டிருக்கிறேன். நான் முகமதியர்கள், புத்த மதத்தினர், ஷியர்கள், ஜைனர்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன். ஓ, அநேக நூற்றுக்கணக்கான வித்தியாசமான மார்க்கத்தின் கருத்துக்களையும், தேவர்கள், தேவதைகள் மற்றும் அந்த அனைத்து காரியங்களையும் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவைகள் ஒன்றிலும் இல்லை, அவைகள் ஒன்றிலும் இல்லை, அவைகள் ஒன்றிலுமே அதை குறித்து ஒரு துளியளவு உண்மையும் கூட அது பெற்றிருக்கவில்லை. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் உண்மையான மார்க்கமாக இருக்கிறது. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், எல்லா இயற்கைகளும் வாரங்களும் கூட பூமியும் அதை குறித்து சாட்சி பகர்கின்றன. அது ஒரு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு காலமும் நம்முடைய தலைகளுக்கு மேலே கடந்து செல்கிறது. நாம் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை காண்கிறோம். எனவே இது சத்தியமாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். கிறிஸ்தவ மார்க்கம் அடிப்படையாகவே சத்தியமாக இருக்கிறது. அது தன்னுடைய சாட்சியை அறிவிக்கிறது. ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென அது ஒரு மகத்தான உன்னதமான ஞானத்தால் உண்டாக்கப்பட்டது என்பதை காண்பிக்கிறது. அது ஒரு நோக்கத்திற்காக இங்கே இருக்கிறது. தேவன் மரங்களை அவ்வாறு உண்டாக்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று இவ்வாறாக வேறுபட்டிருந்தாலும் அவர் அவைகளை அவ்வாறே உண்டாக்கினார். அவர் அவை அனைத்தையும் தம்முடைய நோக்கத்திற்காக சாட்சி பகரும்படியாக சாட்சி கூறும்படியாகவே உண்டாக்கினார். அவர் மரங்களை பாறைகளைப் போல வேறு ஏதோ ஒன்றாக இருக்கும்படியாக ஏதோ ஒன்றை போல உண்டாக்கி இருந்திருக்க முடியும். அவர் மரங்களை அவர் விரும்பின எந்த விதத்திலும் உண்டாக்கி இருக்க கூடும். அவர் பூக்களை அவர் விரும்பின எந்த விதத்திலும் உண்டாக்கி இருக்க கூடும். ஆனால் அவர் அவைகளை சாட்சி பகரும்படியாக உண்டாக்கினார். ஏனென்றால் அவைகள் தேவனுடைய சாட்சிகளாக இருக்கின்றன. அவைகள் மற்ற எல்லா மார்க்கங்களும் தவறாக இருக்கின்றன என்றும் இயேசு கிறிஸ்துவே சரி என்பதற்கும் ஒரு உண்மையான சாட்சிகளாக இருக்கின்றன. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், நாம் நித்தியமாக மறிக்காமல் மறுபடியும் நாம் ஜீவிப்போம் என்று சாட்சி பகர்கின்றன. ஒரு உன்னதமான விவேகத்தை காட்டுகிறது. நாம் இருக்கும்படியாக நேரமானது அனுமதிக்குமானால், அதாவது நாம் நீண்ட நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை, ஆனால் நாம் மீண்டும் பேசலாம். நம்மையே மாதிரியாக காண்பிக்க அல்ல, நாம் நம்முடைய சொந்த போதகங்களையும் நம்முடைய உபதேசங்களையும் பெற்றிருப்பது இந்த கூடாரமாக இருக்கிறது. இதுவே நான் நினைப்பது சரி என்று நான் போதிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நமக்கு பிரசன்னமாயுள்ள தேவனுடைய கிருபையை குறித்து பேசும்போது மற்றொரு ஞானத்தை கவனிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். நீங்கள் கவனித்தீர்களா? முதலாவது காரியம் வேறாயிருக்கிறது, இரண்டாவது காரியம் தண்டாயிருக்கிறது, மூன்றாவது காரியம் கனியாயிருக்கிறது. அது அதனோடு முடிவடைகின்றது. நீதிமானாக்கப்படுதல் வேர், பரிசுத்தமாக்கப்படுதல் தண்டு, கனி மூலவித்து. அது மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கிறது. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது வேதத்தின் பேரிலான நம்முடைய கருத்துக்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. நான் சாட்சி பகர்கின்ற வித்தியாசமான காரியங்களை குறித்து, நான் அதை குறித்து கூற முடிந்த 12 காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். இயற்கையான காரியங்களை நோக்கி பார்க்கையில் அவைகள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சாட்சி பகர்கின்றன. நீதிமானாக்கப்படுதல் வேர்கள், பரிசுத்தமாக்கப்படுதல் தண்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வேர் மற்றும் தண்டின் பலன்களில் இருந்து தோன்றுகிற கனி. அந்த வேர் ஒரு விதையிலிருந்து தோன்றுகிறது. விதையானது பூமிக்கடியில் சென்றது போல் அது மீண்டுமாக திரும்ப வருவதாயிருந்தது. இன்றைக்கு நாம் லூத்தரின் காலத்தினூடாக வாழ்ந்திருக்கிறோம், நாம் வெஸ்லியின் காலத்தினூடாக ஜீவித்தோம், இப்பொழுதோ நாம் மீட்கப்பட்ட காலத்தில் பெந்தேகோஸ்தே காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன? அதே சபையை, பெந்தேகோஸ்தே நாளில் நடப்பட்டிருந்த அதே காரியத்தை திரும்ப கொண்டு வருதல். இயற்கை தாமே அதற்கு சாட்சி பகர்கின்றது. அது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகர்கின்றது போன்றே சரியாக அப்படியே. ஓ நித்திய தேவனுக்கு, அவருடைய சாட்சிகளுக்கு நாம் மாத்திரம் சுற்றிலும் நோக்கி பார்க்க முடிந்தால் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தேவனை காண்பீர்கள். தினமும் அவரை சாட்சி பகர்வதை கவனிப்பீர்கள். எப்படி நாம் அந்த எளிமையை வேண்டுமென்றே அறியாமையினால் அந்த காரியங்களில் இடர்கிறோம். ஒவ்வொரு மரமும் நமக்கு பிரசவிக்கிறது, ஒவ்வொரு மலரும் நமக்கு பிரசவிக்கிறது, ஒவ்வொரு தோட்டமும் நமக்கு பிரசவிக்கிறது, முழு உலகமும் நமக்கு பிரசவித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் தேவனாகவே இருக்கிறார். நாம் அவருடைய மகிமையை காண்கிறோம். இருப்பினும் நாம் வேண்டுமென்றே அதில் இடலடைந்து இந்த காரியங்களை மாற்றி இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்முடைய கண்களை விலக்கி போட்டு நம்முடைய சிந்தனைகளை மாயையான உலகத்தின் காரியங்களுக்கும் நம்முடைய ஜீவியங்களை ஆளுகை செய்யும்படியாக நாம் அனுமதிக்கின்ற ஆவியினால் ஜீவியங்களை இச்சையினால் திருப்திப்படுத்துகிறோம். நாம் எப்படியா இந்த ஆவியை ஒழித்து தள்ளி தேவனுடைய ஆவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம்? எல்லா இயற்கைகளும் எல்லாவிடத்திலும் உள்ள அனைத்துமே சாட்சி பகர்கின்றன. வானங்கள், ஆகாயங்கள், அநேக காரியங்கள். நேற்று நான் அமர்ந்து என்னுடைய படிப்பாய்வில் நான் எழுதினேன், அதற்கு செல்லும்படியான நேரம் எனக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் தேவன் சிருஷ்டித்த எந்த காரியத்தையும் சுற்றி பார்க்க முடிந்தால் அவைகள் அவருடைய மகிமைக்கு சாட்சி பகர்கின்றன. எந்த காரியமும், எந்த தேவனுடைய சிருஷ்டியும் தேவனுக்கு அவருடைய நோக்கத்திற்காகவே சாட்சி பகர்கிறது. மகத்தான உன்னத ஞானத்தை காட்டுகிறது. நான் மலையின் உச்சியில் நின்று ஆடுகள் தின்னும் காட்டு ஆடுகள் தின்னும் கிட்டத்தட்ட இவ்வளவு உயரமுள்ள குட்டையான ஊசிகளை மரத்தை கவனித்தேன். இங்கே இருக்கின்ற குட்டையான ஊசிகளை மரத்தை பாருங்கள். நீங்கள் சற்று தூரம் கீழே சென்றால் அப்பொழுது நீங்கள் நச்சுச்செடி என்றை சென்றடைவீர்கள். ஒரு வித்தியாசமான தன்மை, வித்தியாசமான இடத்தில் வளர்கின்ற வித்தியாசமான செடி வகைகள். இன்னும் சிறிது தூரம் கீழே சென்றால் நீங்கள் தேவதாரு மரத்தை அடைவீர்கள். இன்னும் சிறிது தூரம் கீழே சென்றால் ஆடும் காட்டரசு மரத்தை சென்றடைவீர்கள். அங்கிருந்து நீங்கள் சென்றால் புதரை, புதர் குவியலை சென்றடைவீர்கள். அதற்கு கீழே சென்றால் புல்வெளியை சென்றடைவீர்கள். அதற்கு கீழே சென்றால் களைகிணரை சென்றடைவீர்கள். அதற்கு கீழே வனாந்தரத்திற்கு சென்றால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொன்றும் ஒரு உயிரினமையும் அதனுடைய ஜீவனையும் பெற்றதாய், அதனுடைய சூழ்நிலை குறித்தும் அது எங்கே ஜீவிக்கிறது என்றும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனுடைய ஞானம் மட்டுமே செய்ய முடியும் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனிப்பட்ட ஜீவன் உள்ளது. பனைமரத்தை பிளாரிடாவில் பாருங்கள், கருவாளி மரத்தை மத்திய அமெரிக்காவிலும், மலைகளின் மேல் ஆடும் காட்டரசு மரத்தை ராக்கிஸிலும் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட ஜீவனையும் சர்வ வல்லமை உள்ள தேவனின் மகிமைக்கு சாட்சி பகரும்படியாய் உள்ளது. நீங்கள் மகத்தான கடலின் அருகே இருக்கும் போது அதை கவனியுங்கள். அதன் கோபமுள்ள பேரலைகள் கரையில் அத்தகைய கோபத்தோடு மோதுகின்றன. கட்டப்பட்ட ஒரு சங்கிலியின் முனையில் உள்ள ஒரு கோபமுள்ள நாயை போல அது மோதுகிறது, குதிக்கிறது. அது கூடுமானால் அது உலகத்தை மூழ்கடித்துவிடும். அது அதனுடைய பாவத்தை குறித்து களைப்படைந்துவிடும். ஆனால் தேவன் சந்திரன் என்று அழைக்கப்படுகிற ஒரு காவல்காரனை ஆகாயத்திற்கு அப்பாலே வைத்துள்ளார். அவர்கள் எப்போதும் கடல் செல்லாதபடிக்கு அவர் கடலின் எல்லைகளை நிர்ணயித்திருக்கிறார். அந்த காவல்காரன் அதை இரவும் பகலும் காவல் காக்கிறான். தேவன் எப்படி இருக்கிறார் என்று காணும்படியாக சுற்றி தேவனை நோக்கி பார்க்க தன்னுடைய முதுகை திருப்புகிற போது இங்கே கடலேற்றம் மெல்ல உள்ளே நுழைந்து விடுகிறது. ஆனால் அவன் மீண்டும் தன்னுடைய முகத்தை திருப்புகிற போது கடலேற்றம் போய்விடுகிறது. அவன் அந்த எல்லைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் போக முடியாது. அவன் தன்னுடைய முதுகை திருப்புகிற போது கடலேற்றம் மெல்ல உள்ளே நுழைந்து விடுகிறது. ஆனால் அவன் தன்னுடைய முகத்தை மீண்டுமாய் திருப்புகிற போது கடலேற்றம் பின்னால் ஓடுகிறது. தேவன் ஒரு காவல்காரனை வைத்திருக்கிறார். அது என்ன செய்கிறது? அது ஆதியாகமத்தின் தேவன், வேதாகமத்தின் தேவன் இன்னும் தேவனாகவே இருக்கிறார் என்று சாட்சி பகர்கிறது. அவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. நாம் இன்னும் சில பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்தும் அவர்கள் எப்படி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சாட்சி கூறினர் என்பதையும் நினைவுக்கு கொண்டு வர முடியும். உதாரணமாக ஏசாயா 9 9:6 அது சம்பவிக்கிறதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னமே தீர்க்கதரிசிகள் சாட்சி பகர்ந்தனர். அவர்கள் நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றனர். அவர்கள் எப்படி அதை அறிந்திருந்தனர்? ஸ்திரீயினிடத்தில் பிறந்த ஒரு மனிதன் எப்படி அத்தகைய ஒரு காரியத்தை அறிந்திருக்க முடியும்? அது சம்பவிப்பதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே எப்படி ஒரு மனிதன் என்ன சம்பவிக்கும் என்பதை துல்லியமாக நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று கூற முடிந்தது. அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும் என்றார். அவர் எங்கே பிறப்பார் என்று கூறினான். தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியவள் அல்லவா, ஆயினும் ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்றான். இந்த தீர்க்கதரிசிகளை அசைத்தது எது? அவர்களை ஆவியில் ஏவினது எது? அது பரிபூர்ண வடுவாமை. அது மட்டுமல்ல, ஆனால் தீர்க்கதரிசிகள் அவர் என்ன செய்வார் என்றும் கூறினர். தீர்க்கதரிசிகள் அவர் எங்கே பிறப்பார் என்றும், அவர் எப்படி பிறப்பார் என்றும் கூட கண்டனர். ஒரு சாதாரண குழந்தையாய் அல்ல, ஏதோ ஒரு ஸ்திரீக்கு வெறுமன பிறக்கும் ஒரு குழந்தையாய் அல்ல, அவர் ஒரு விளக்கமற்ற வழியில் பிறப்பார் என்றும், அவர் ஒரு கன்னிகையினால் பிறப்பார் என்றும், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்றும் அது கூறப்பட்டது. அது சம்பவிப்பதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே ஒரு அழிவுள்ள மனிதன் அதை காணும்படியாக அவனுக்கு நேர்ந்தது என்ன? பரிபூர்ண வலுவாமையாய் துல்லியமாக ஒழுங்குமுறையில் அமைந்திருத்தல். உன்னதராகிய ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சியை பற்றி கூறுதல். அது மட்டுமல்ல, ஆனால் அவர் எங்கே பிறப்பார் என்றும், அவர் எப்படி பிறப்பார் என்றும் கூறப்பட்டது. உலகம் அவரை குறித்து என்ன கூறும் என்றும் கூறப்பட்டது. அவர் மேசியா என்பதை நிரூபிக்கும்படியாக அவரை தொடரவிருக்கும் அடையாளங்களும் காரியங்களும் கூறப்பட்டது. அவர் புறக்கணிக்கப்படுவார் என்று நிரூபிக்கப்பட்டது. சிலுவையில் இருந்து வந்த அவருடைய கலங்கின வார்த்தைகள் அவர் பிறப்பதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே ஆவியில் உரைக்கப்பட்டது. ஆவியில் தாவீது, தாவீது பரிசுத்த ஆவியில் அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது ஏன் என்று அங்கே இயேசு கூறுவது போல நான் அதை இதற்கு குறிப்பிட விரும்புகிறேன். தாவீது, தாவீது அல்ல, ஆனால் ஆவியில் தாவீது. தாவீதிற்கும் ஆவியில் தாவீதிற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சபைக்கும் ஆவியில் சபைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது ஏன்? அப்படி இருக்க அவருக்கு அவர் குமாரனாய் இருந்தால் என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே, அதற்கு அவர்கள் மாற்றுத்தரம் சொல்லக்கூடாது இருந்தது. அதன் பிறகு ஒருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்க கூடாது இருந்தது. ஆனால் தாவீது ஆவிக்குள்ளாகி ஆவியினால் சங்கீதம் 22 பாடினான். அவன் ஆவிக்குள்ளான போது எந்தவரே எந்தவரே ஏனென்றை கைவிட்டீர், என் எலும்புகளை எல்லாம் அவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், என் கைகளையும் என் கால்களையும் எப்படி உருவக்குத்தினார்கள் என்று இயேசு சிலுவையிலே அவர் வியாகரத்தோடு கூறின வார்த்தைகளையும் கூட அவன் கூறினான். இன்னமும் கூட இதோ வருகிறான் மற்றொரு தீர்க்க தரிசி. நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இந்த தீர்க்க தரிசிகளின் பரிபூரணம், பிழையற்ற தன்மை, அவரை குறித்து அவர்கள் உரைத்த ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகவில்லை. அவரை குறித்து உரைக்கப்பட்ட கடைசி 7 தீர்க்க தரிசனங்கள் சிலுவையின் மேலிருந்த கடைசி 7 மணி நேரத்தில் நிறைவேற்றப்பட்டன. எப்படியாய் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றப்பட்டது, ஒரு காரியமும் நிறைவேற்றப்படாமல் விடப்படவில்லை. அது எதை குறித்து பேசுகிறது? ஒரு உன்னத ஞானத்தையே. அது அந்த மனிதர்கள் அல்ல, அந்த மனிதர்கள் வெறுமன் உங்களையும் என்னையும் போல மனிதர்களாக இருந்தனர். ஆனால் இந்த சந்ததியில் உள்ள நாமும் வருகின்ற சந்ததிகளிலும் இங்கே நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள சந்ததியினர் யாவரும் அவருடைய வார்த்தையை நோக்கி பார்த்து அவைகள் சத்தியமானவைகள் என்று அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் சாட்சி கொடுத்துக் கொண்டிருந்த உன்னதர் ஒருவரால் ஆவியில் ஏவப்பட்டிருந்தனர். தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவருடைய கிரியைகள் அனைத்தும் பரிபூர்ணமானவை, அவைகள் பரிபூர்ணமாயும் குறித்த நேரத்துக்கானவருமாய் உள்ளன. அவைகள் ஒரு மணி நேரம் கூட தவறுகிறதில்லை. சில நேரங்களில் அவைகள் தவறிப்போகும் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அவைகள் தவறுவதில்லை. அது நிறைவேறிய பிறகு அது அதற்கு முன்னதாக நடந்திருக்க முடியாது என்றும், அது இதை காட்டிலும் முன்னதாக நடந்திருக்க முடியாது என்றும் நாம் காண்கிறோம். அது பரிபூர்ணமானதாயும் குறித்த நேரத்துக்கானதுமாய் இருக்கிறது. இன்றைக்கு நமது நாட்களிலும் கூட நாம் இந்த தரிசனங்கள் நிகழ்வதையும் அதற்குரிய காரியங்கள் சம்பவிக்கிறதையும் காண்கிறோம். அவைகள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் நிறைவேற்றப்படும் போது என்ன சம்பவிக்கும் என்று நாம் இருக்கிறோம். ஆனால் அவைகள் பரிபூர்ணமாய் இருக்கிறதையும் சரியாக குறித்த நேரத்தில் நிறைவேறுகிறது என்பதையும் நாம் கண்டறிகிறோம். நான் என் தாயாரை குறித்து எப்படி சிந்தித்திருக்க முடியும்? நான் அவளை எப்படியாய் வயதுவமாயும் நடுக்கமுள்ளவளாகவும் கண்டேன். ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கு தரிசனம் அளித்த போது அவள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை நான் கண்டேன். நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அவள் மீண்டும் வருவாள் என்று நான் அறிவேன். அவள் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள், அவள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாள். தேவன் இந்த காரியங்களை முன்னிறைக்கிறார் என்பதை நாம் எப்படியாய் காண்கிறோம்? சென்ற முறை நான் உங்கள் பிரசங்க இடத்தில் இல்லை, இங்குள்ள பிரசங்க இடத்தில் இருந்த போது வடக்கு பாகத்துக்கு செல்வதை குறித்தும் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்தும் கர்த்தர் எனக்கு அளித்த ஒரு தரிசனத்தை குறித்து நான் கூறினேன். எப்படியாய் மலையிலிருந்து இறங்கி வருகையில் இந்த நபர்கள், சகோதரன் பிரணாம், எங்கோ இங்கு அரை மைல் தொலைவில் உள்ள இடத்திற்கு இடையே அங்கு ஒரு வெள்ளி நிற முறை கொண்ட சாம்பல் நிற கரடி ஒன்று இருக்கும் என்று நீர் எங்களிடம் கூறுகிறீரா? இதற்கு முன் போன்றையும் கண்டதில்லையே. ஆனால் நீங்கள் அங்கு செல்வதற்கு முன்பே அது உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறீரா என்றனர். அது அவருடைய வார்த்தையின்படியா இருக்கிறது என்றேன். அது அந்த விதமாகவே சம்பவித்தது. அது அவர் இன்னமும் தேவனாய் இருக்கிறார் என்றும் அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் சத்தியமாக இருக்கின்றன என்றும் சாட்சி பகர்கிறது. தேவன் சாட்சி பகர்கிறார், அவருடைய சாட்சிகள் சத்தியமாக இருக்கின்றன. அவர் சாட்சி கூறுகிறார், அந்த சாட்சி அவருடைய சாட்சியை குறித்து கூறுகிறது. அது ஒரு ஞானத்தை குறித்து பேசுகிறது. ஆம், நசரேயனாகிய இயேசு பூமிக்கு வந்தபோது அவருடைய வல்லமையான கிரியைகள் அனைத்தும் அவர் உரிமை கூறினதை குறித்து சாட்சிகிட்டன. அவரை ஒருபோதும் ஒருவரும் சந்தேகித்திருந்திருக்க கூடாது. அவர், நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். நீங்கள் அவரை தேவனாக காண முடியாமல் போனால் நீ உன்னை பெரியவனாக்கிக் கொள்கிறாயே, நீ மனிதனாயிருக்க உன்னை தேவனாக்கிக் கொள்கிறாய். அவர், நீங்கள் என்னை விசுவாசியாக இருந்தால் என் கிரியைகளை விசுவாசியுங்கள், ஏனென்றால் அவைகள் தேவனுடைய சாட்சிகளாய் நான் இருந்ததாக நான் என்ன கூறினேரோ அப்படி நான் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கின்றன. நீங்கள் என்னை விசுவாசியாக இருந்தால் என்னை பின்தொடரும் அடையாளங்களை விசுவாசியுங்கள். இந்த காரியங்களை மேசியா செய்ய வேண்டும் என்று கருதப்படுகின்றது அல்லவா என்றார். அவர் என்னவா இருந்தார்? சாட்சி. அவர் உரிமை கூறின ஒவ்வொன்றுக்கும் அவை சாட்சி பகிர்ந்தன. மார்த்தாள் அங்கே இயேசுவின் பக்கத்தில் நின்றாள். அவனுடைய சகோதரன் மரித்து கல்லறையில் இருந்தான். அழுகல் உள்ளே இருந்தபடியால் அவனுடைய சரீரம் அழிவுற்றிருந்தது. அவர் அங்கே கல்லறையில் அமர்ந்து கொண்டிருந்தான். பூச்சிகளும் சர்ம புழுக்களும் ஏற்கனவே அவனுடைய சரீரத்துக்குள்ளாக ஊர்ந்து கொண்டிருந்தன. அவனுடைய முகம் அரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவள், ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை குறித்து லட்சியமுடலாய் இருக்கிறோம் என்றாள். அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்ததை விசுவாசிக்கிறவன் அவரும் என்னென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாய் என்றார். அவள், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறான தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இப்பொழுது நான் யாராக இருந்தவராக இருக்கிறேன் என்பதையும் நான் யார் என்று உரைத்ததையும் நான் உனக்கு காட்டப் போகிறேன். நான் அதற்கு சாட்சி பகிர்வேன். நான் என்னவாக இருக்கிறேன் என்ற உரிமை கோரிக்கைகளை நான் நிரூபிப்பேன். நீங்கள் அவரை எங்கே அடக்கம் பண்ணிருக்கிறீர்கள்? அவள், ஆண்டவரே, வந்து பாரும் என்றாள். அப்பொழுது அவர் தன்னுடைய மானிடத்தன்மையை காண்பித்தார். அவர் அழுகிறவர்களோட அழுதார். அவர் சிரிக்கிறவர்களோட சிரிக்கிறார். அவர் ஜெயத்தில் இருப்பவர்களோட ஜெயத்தில் இருக்கிறார். நாம் அவரை ஜெயத்தில் வைத்திருப்போம். அவர் கல்லறைக்கு சென்று அவர்கள் கல்லை புரட்டின போது அங்கே நின்றார். அங்கே அந்த சிறிய சரீரம் வைக்கப்பட்டு அதில் புழுக்களோடும் அரிக்கப்பட்டும் பூமியில் கிடத்தப்பட்டும் முகத்தில் குடிவிழுந்தும் அழுகவும் ஆரம்பித்திருந்தது. அவர், லாசருவே, வெளியே வா என்னும் வார்த்தைகளை உரைத்தார். மரித்திருந்த அந்த மனிதன் தன்னுடைய காலொன்றில் நின்றான், மறுபடியும் ஜீவித்தான். அவர் தேவகுமாரனாய் இருந்தார் என்று அவர் உரிமை கூறின ஒவ்வொரு உரிமை கோரிக்கையும் அது நிலைநாட்டியது. அவர் தேவகுமாரனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். அவர் குமாரனாயும் தேவனாயும் இருந்தார். அவர் தேவனுடைய வஸ்திரமாய் இருந்தார். ஏனெனில் எந்த இரண்டாம் நபருக்கும் அதை போன்ற வல்லமை எப்பொழுதுமே இருந்திருக்க முடியாது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களான ஒரு மனிதன் ஜீவனை உயிரோடு இருப்பது தேவரே என்றது உறுதிப்படுத்தியது. அவருடைய சொந்த கிரியைகளே அவர் கோரின ஒவ்வொரு உரிமையும் குறித்து சாட்சி பகர்ந்தன. அவர் தேவனாயிருந்தார். அது உண்மை என்று நாம் அறிவோம், ஏனென்றால் அவரே அவ்வாறு கூறினார். தீர்க்கதரிசிகளின் சாட்சி, இயற்கையின் சாட்சி, இயற்கையின் சாட்சி, தீர்க்கதரிசிகளின் சாட்சி, இயேசுவின் சாட்சி. அவர் தம்மை ஒருபோதும் ஒரு சாட்சி இல்லாமல் விட்டதில்லை. தேவர் எப்பொழுதுமே அவருடைய சாட்சிகளை உடையவராயிருந்தார். அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் இந்த சாட்சியை, இந்த அடிவில்லாத நித்திய சாட்சியை நான் அனுப்ப முடியாது என்றார். அவர் ஒரு சிறுநடத்தில் பிறந்தவர். ஆகையால் அவர் அறிய வேண்டிய சரியாக கூறினால் அவர் மறிக்க வேண்டியதாயிருந்தது. தேவன் அவருடைய சரீரத்தின் அறிவை காணப்பட்டார். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக சாவுக்கு எதுவானது போன்று மறிக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவர் போவதற்கு முன்பே அவர் நமக்கு ஒரு சாட்சி, பரிசுத்த ஆவியை விட்டு சென்றார். ஆதி முதற் கொண்டு காலங்கள் தோறும் ஏறக்குறைய எல்லா தீர்க்கதரிசிகளும் கடைசி நாட்களில் சபையில் இருக்கும் இந்த மகத்தான சாட்சியை குறித்து உரைத்துள்ளனர். நம்முடைய மகத்தான சாட்சி பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சாட்சியாக இருக்கிறார். அவர் நிரூபணமாயிருக்கிறார். அவர் முத்திரையாயிருக்கிறார். அவரே நம்பகமான உரிமையாயிருக்கிறார். தேவன் உரைத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் உரிமை பத்திரமாயிருக்கிறார். கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்பதற்கு அவர் ஒரு சாட்சியாயிருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடியால் நாமும் கூட பிழைத்திருக்கிறோம். அவரே நம்பகமான வாக்குமூலமாயிருக்கிறார். சபையை வழிநடத்த அப்படிப்பட்ட ஒரு நபர் கடைசி நாட்களில் வருகிறதையும் அவர் இங்கிருப்பார் என்று தமது ஜனங்களுக்கு கூறுவது தேவனுடைய கடமையாயிருந்தது. ஏறக்குறைய எல்லா தீர்க்கதரிசிகளுமே அவருடைய வருகையையும் பரிசுத்த ஆவியையும் குறித்து சாட்சி கொடுத்தனர். அது சம்பவிப்பதற்கு 800 வருடங்களுக்கு முன்பு பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல் அவர் வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். 800 வருடங்களுக்கு முன்பே அது சம்பவித்தது. பெத்துவேலின் இந்த மகத்தான குமாரன் ஒரு தீர்க்கதரிசி, நரம்பு கோளாறுடையவன், பைத்தியம் பிடித்தவன், எளிதில் சிறங்குள்கிறவன், உணர்ச்சி வசப்படுகிறவன், மன அமைதி குறைந்த மனநோயுடையவன் என்று கருதப்பட்டான். யோவேல் 2:28 தீர்க்க தரிசனமாக உரைத்து
கூறினான்,
கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் உரைக்கிறார். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள், அக்கிரி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனவனோ அவன்
ரட்சிக்கப்படுவான்.
இந்த மகத்தான சாட்சி வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்னே பெத்துவேலின் குமாரன் அதை குறித்து சாட்சி பகிர்ந்து அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த சிறிய நபரை தாக்கினது எது? ஸ்திரீயிடத்தில் பிறந்து வாழ்நாள் குறுகிறவரும் சஞ்சலம் நிறைந்தவருமாயிருந்த ஒரு மனிதருக்கு எது கூற முடியும் என்று எனக்கு சொல்லுங்கள். அவன் அப்படிப்பட்டவனாயிருக்கிறான். அவன் விண்வெளிக்கும் காலத்துக்கும் அப்பால் உள்ளதை நோக்கி இந்த மகத்தான சாட்சி கடைசி நாட்களில் சபைக்கு வருவதை காணத்தக்க அவனுடைய உள்ளத்தை அசைக்க முடிந்தது எது என்று எனக்கு சொல்லுங்கள். அதை செய்யக்கூடியது எது என்று எனக்கு சொல்லுங்கள். ஞானமுள்ள ஒன்றத மகத்தான சர்வ வல்லமை உள்ள தேவனை என்று வேறொருவரும் இல்லை. அதுதான் அதை செய்யக்கூடிய ஒரே காரியமாயிருக்கிறது. ஒரு சாகக்கூடிய மானிடனை அசைத்தல். ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் கூறினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் என்று யோபு 14 அதிகாரம் கூறியுள்ளது. அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான். அவன் நிலை நிற்காமல் தன் ஆவியை விடுகிறான். ஆனால் அந்த விதமான ஒரு நபர் மீது மகத்தான சர்வ வல்லமை உள்ள ஞானமானது ஆவியானது வந்து காலத்தின் தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து ஆகிய அவருடைய ஆவியால் தொடர்ந்து ஒரு சாகக்கூடிய மனிதருக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா! அது ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சி அல்லவென்றால் வேற என்ன? அது சம்பவிக்கிறதற்கு முன்பே அது அதை கூற முடியும். ஆமென். அது சம்பவிக்கிறதற்கு முன்பே அது அதை காண முடியும். அதை ஞானத்தோடு முன்னுரைத்து அவன் அதை கூறின விதமாகவே சரியாக அது பரிபூர்ண பிரயோஜனமையாய் சம்பவிக்கிறது. அது ஒரு சாட்சியாக இல்லை என்றால் வேற என்ன? ஜீவனுள்ள தேவரை குறித்து அதிகமாக பேசக்கூடியது எது? நிச்சயமாக அவரே ஒரு சாட்சியாக இருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் மாம்சமான யாவர் மேலும் தம் ஆவியை ஊற்றுவார் என்றும் அது நிறைவேறும் என்றும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா சபைக்கு வரவிருந்த இந்த மகத்தான சாட்சியை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஒரு சாட்சி, ஒரு உண்மையான சாட்சி, ஒரு மனமலர்ந்த சாட்சி. அவரை இயற்கையின் மூலமாகவும் தீர்க்க தரிசிகளின் மூலமாகவும் வேதாகமத்தின் மூலமாகவும் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாம் அவரை கண்டுணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுக்கப்பட வேண்டிய நாளுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். 75 வருடங்கள் யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்து ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொழுது ஏசாயா கூறினான், ஆமோத்சினுடைய குமாரன் அந்த மகத்தான தீர்க்கதரிசி தன்னுடைய 66 அதிகாரங்களில் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் அடைவுள்ள முழு வேதாகமத்தையும் அளித்தார். ஒரு புத்தகத்தை போல அதில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. அவன் ஆதியாகமத்தில் உள்ள சிருஷ்டிப்பில் இருந்து துவங்கி 1000 வருட அரசாட்சியில் முடித்துள்ளான். இந்த மகத்தான மனிதன் இவன் பரிசுத்த ஆவியின் வருகை குறித்து முன்னுரைத்தான். நாம் திரும்பிச் சென்று அதை வாசிப்போம். நான் ஏசாயா 28:11 எழுதி வைத்திருக்கிறேன். நாம் சிறிது நேரம் படித்து பரிசுத்த ஆவியின் வருகையை குறித்து இங்கு அவன் என்ன கூறினான் என்பதை கண்டறிவோமாக. ஏசாயா 28 நாம் 5 வசனத்தில் இருந்து துவங்குவோம். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் மகிமையான கிரீடமாகவும் அவன் சாட்சியானது வரப்போகும் இந்த மகத்தான நாளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். நம்முடைய கிரீடம் என்னவா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை முடிசூட்டுகிறார். தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் மீதியானவர்கள் விடப்பட்டுள்ள ஜனங்கள். அவர் மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். யோசித்து பாருங்கள், அது சம்பவிப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே இது உள்ளது. நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் அதைத்தான் அவர் நமக்கு பீடத்தண்டை செய்கிறார். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார். நான் பார்க்கட்டும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்கள் அவரோடும் அவருக்காக நின்று கொண்டிருப்பவர்களுக்காகவும் இந்த மகத்தான ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியானவர் யுத்தத்தில் வாசலில் நிற்பவனுக்கு பராக்கிரமமாக இருப்பார். அவரே நம்முடைய பராக்கிரமம். நாம் அவர் மேல் சார்ந்திருக்கிறோம். கலாச்சாரத்தின் மேல் அல்ல, கல்வியின் மேல் அல்ல, உலகத்தின் காரியங்களின் மேல் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையானது பக்தியோடு அதில் சார்ந்துள்ளது. வாசலில் நிற்கிறவனுக்கு அவர் பராக்கிரமமாக இருப்பார். அவனுடைய வேதசாஸ்திர பின்னணி அல்ல, அவனுடைய ஸ்தாபனம் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய பராக்கிரமமாக இருப்பார். வாசலண்டை நிற்கப் போகும் ஒருவராக அவர் இருப்பார். அவன் அந்நியரை துரத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் பராக்கிரமத்தின் பேரில் சார்ந்திருப்பான்.
But them that have erred through wine, now listen, and through strong drink,
ஆனால் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி இப்பொழுது கவனியுங்கள், மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள்.
The priest and the
ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்கதரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால், தரிசனத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்புகிறதும் கூட இல்லை. நியாயம் தீர்க்கிறதில் அவர்கள் ஓ நீங்கள் சபையை சேர்ந்திருக்கும் வரை
சரிதான்
பெற்றிருக்கிறோம் ஒரு கூட்ட குடிகாரர்களையே. தீர்க்க தரிசி என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். அங்கே தேவனுடைய சாட்சி இருக்கிறது. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை, எந்த இடமும் சுத்தமாக இல்லை. மேசைகள் ஏன் குடிகாரர்களும் வேசிகளும் அவர்கள் உள்ளே போய் ஒரு வெண்மையான ஒரு துண்டு அப்பத்தை எடுத்து அதை துண்டு போட்டு ராபோஜனத்தை ஆசரிக்கின்றனர். அங்கே சுத்தமானவர்களும் அசுத்தமானவர்களும் ஒன்றாக புசிக்கின்றனர். வாந்திகள் மேசைகள் வாந்தியினால்
நிறைந்துள்ளன.
அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? அவர்கள் தங்களுடைய சொந்த வேதசாஸ்திர அனுபவங்களிலும் மற்ற காரியங்களின் மேலும் சார்ந்திருக்கும் போது அவர் யாருக்கு அதை போதிக்க முடியும்? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஓ அது மற்றொரு இடத்துக்காக இருந்தது, அது வேறொரு சந்ததிக்காக என்கிறார்கள். அவர்களுடைய மேசைகள் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய உன்னத ஞானம் இந்த தீர்க்கதரிசியோடு அவர் மூலமாக உரைப்பதை கவனியுங்கள். பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே, சபை குழந்தைகளுக்கு அல்ல, கற்பனையின் மேல் கற்பனையும். அவர் இப்பொழுது வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது இயேசுவின் நாமம் என்று சொல்லி இருக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லாதே. அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் போது கரங்களை குலுக்குதல் என்று கூறாதே. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். பரியாச உதறலினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். பரியாச உதறுகளினால் முணுமுணுத்தல். ஒருவேளை சபையார் பயபக்தியிலும் அமைதியிலும் அமர்ந்திருக்க யாராவது ஒருவர் அந்த முணுமுணுத்தலை கேட்டு அவர்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பரியாச உதறுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். தீர்க்க தரிசனம் உரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பரியாச உதறுகளினால் இந்த ஜனத்தோடு பேசுவேன். இதுவே இளைப்பாறுதல் என்று அவர்களுக்கு அவர் கூறினார். இப்பொழுது 7 நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கும் சகோதரர்களாகிய உங்களை தான் இதை குறித்து என்ன, இதுவே ஓய்வு நாள், இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பாறப்படத்தக்க இழைப்பாறுதல். இதனோடு வாசலில் நின்று கொண்டு இதை சாட்சி குறைக்கக்கூடிய தீரமுள்ள மனிதனை தேவனே எங்களுக்கு தாரும். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பாற பண்ணத்தக்க இழைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதுதான் சோகமான பாகம். அவர்கள் அதை கேட்க மறுத்தனர். அவர்கள் தங்களுடைய தலைகளை துளுக்கி பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணி விட்டு போய்விட்டனர். ஆனால் ஏசாயா அவர் தம்முடைய ஆவியை அனுப்புவார், அது சபைக்கு ஒரு மகிமையான கிரீடமாகவும் வாசலில் நிற்கிறவனுக்கு பராக்கிரமாகவும் இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக உழைத்து கூறினார். அது ஆவி என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? பரியாச உதவினாலும் அந்நிய பாசிக்கினாலும் நான்கு ஜனத்தோடு பேசுவதன் காரணமாக இதுவே இளைப்பாறுதலும் ஆறுதலுமாக இருக்கிறது என்றார். ஆனால் இவை அறத்திற்காகவும் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன அமைப்புகளை தங்கள் ஸ்தாபனங்களை விரும்பினர். அவர்கள் தங்கள் வாந்தி நிறைந்த மேஜைகளுக்கு பின்னாலும் உலகத்துக்கு பின்னாலும் சென்று உலகத்தின் காரியங்களான சிற்றின்பங்களில் கலந்து விட்டனர். அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் சத்தியங்களில் இருந்து விலகி உலகத்தின் காரியங்களுக்கு சென்று கர்த்தருடைய விட்டு அசுத்தமான அருவறுப்பாக்கி அங்கே அவர்கள் நடனங்களையும் விருந்துகளையும் தொடர்ந்து நடத்துகின்றனர். ஸ்திரீகள் அவலட்சணமான ஆடைகளையும் குட்டைக்கால் சட்டைகளையும் அணிந்து தங்களுடைய முடியை கத்தரித்துக் கொண்டு அழகுபடுத்தும் பொருட்களை உபயோகிக்கின்றனர். அதுபோன்ற அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் வேதம் தீர்க்க தரிசனமாக உரைத்துள்ளது. அவர்கள் அதை செய்வார்கள் என்று ஏசாயா கூறினார். ஏசாயா 5:6 அதிகாரம் கடைசி நாட்களில் ஸ்திரீகள் அதை செய்வார்கள் என்று அவர் எப்படி கூறினார் என்பதற்கு அதை வாசியுங்கள். தேவனுடைய சாட்சிகள் உண்மையானவை. அவர்களை ரட்சிக்க அவர்கள் தேவனுடைய வல்லமைக்கு பதிலாக உலகத்தின் மாயைகளில் நம்பிக்கொண்டிருந்தனர். இப்பொழுது அது யோவேலுக்கு பின்னர் 75 கழித்தது. இயேசுவின் பிறப்பிற்கு பின்னர் 30 கழித்தது. நான் இங்கு சில மற்ற தீர்க்கதரிசிகளை எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் இயேசுவின் பிறப்பிற்கு பின்னர் 30 கழித்து தீர்க்கதரிசிகளுக்குள் பிரபுவாயிருந்த யோவான் ஸ்நானகன் அங்கே இருந்தான். அவன் தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாயும் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடியாகவும் இருந்தான் என்பதை எல்லா மனிதரும் அறிந்திருந்தனர். அது கடைசி நாட்களில் மீண்டும் சம்பவிக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இயேசு, நீங்கள் எதை பார்க்க மனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ, ஏதாகிலும் ஒரு ஸ்தாபனம் இந்தபடியாகவும் அல்லது அந்தபடியாகவும் திருப்பக்கூடிய ஒருவனையோ? யோவான் அப்படிப்பட்டவனல்ல என்றார். நீங்கள் எதை பார்க்க போறீர்கள்? தன்னுடைய வஸ்திரத்தை இன்னொரு விதமாக உடுக்க வேண்டும் என்றும் அவன் எப்படி உணவு கொடுக்க வேண்டும் என்றும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு விதமான ஒரு மனநோய் மருத்துவரை தன்னோடு வைத்துள்ள ஏதோ திருச்சபை உயர் பதவியாளரையா என்றார். அவர் அப்படிப்பட்டவர்கள் குழந்தைகளை முத்தமிட்டு ராஜாக்களின் அரண்மனைகளில் தங்கியிருந்து பொதுஜன பள்ளிக்கூடங்களில் சொற்பொழிவாற்றி இவ்விதமாக உள்ளனர். அவன் ஒரு மாவீரன் அல்ல. அவன் யுத்தமன் வரிசையில் இல்லாதவன். அவன் இருபுறமும் கற்குள்ள பட்டகத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறான். பாருங்கள், அவர்களே அந்த விதமாக செய்கிறவர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க போனீர்கள் ஒரு தீர்க்கதரிசியோ என்றார். அவர் தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மைகளுடைய என்று இப்பொழுது சொல்கிறேன் என்றார். ஒரு துண்டு ஆட்டுத் தோலினால் தன்னை சுற்றி கொண்டவனாய் காடுகளில் உள்ள மரக்கறிகளை தின்று ஜீவிக்கும் இந்த மகத்தான பிரபு கூறுவதை கேளுங்கள். அல்லேலூயா. அவருக்கு பின்னே எந்த சாஸ்திர பள்ளி அனுபவம் இருக்கவில்லை. ஆனால் அவன் தேவனிடத்தில் பேசியிருந்த ஒரு அனுபவத்தை உடையவனாக இருந்து அதை செய்வதற்கான நோக்கத்திற்காகவே பிறந்திருந்தான். அவன் வருவான் என்று வார்த்தை குறைத்தது ஆமையா. தன்னுடைய பாதங்கள் சேற்றில் பயந்தவனாய் யோர்தான நதிக்கரையில் நடந்து வந்து பரிசேயர்களாகிய உங்களை தான் ஆபிரகாமைகளுக்கு தகப்பன் சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவர் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். அந்த தீர்க்கதரிசிகளின் பிரபு மேசியாவை அறிமுகம் செய்யும் சாக்கியத்தை பெற்றிருந்த ஒருவன் வானத்தில் இருந்து விழுந்த அந்த ஒளியை அதை அடையாளம் கண்டுகொண்டு மேசியாவின் அடையாளத்தை கண்டு அவரிடம் சென்றான். அதனுடைய ஒரு சாட்சியாக இருந்தான். அவன் அதை குறித்து என்ன கூறினான்? அந்த தீர்க்கதரிசி அதை ஒரு சாட்சியாக கூறுகிற அவருடைய வார்த்தைகள் இதோ இருக்கின்றன. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூத்துக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அபியாத அக்கினியில் சுட்டரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சாட்சியாக வருவார் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அது என் ஊழியம். நான் ஜலத்தினால் மறந்திருப்பதற்கேற்ற ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார். நான் இந்த சாட்சியை ஜலத்தினால் கொடுக்கிறேன். ஆனால் மகத்தான ஏதோ ஒன்றை அனுப்பப் போகின்ற ஒருவர் வருகிறார். அவர் வேறொரு சாட்சியை அனுப்புவார். தண்ணீரினால் அல்லாமல் ஆவியினால். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய சாட்சி. அவர் எல்லா சபை அங்கத்தினத்தையும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். அவர் உங்களுக்கு உண்மையான சாட்சியை கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவருடைய தூத்துக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகவே மனம் திரும்பி ஆயத்தமாயிருங்கள். ஏனென்றால் காலம் சமீபமாயிருக்கிறது. அந்த மகத்தான பிரபு எவ்வளவு ஒரு மகத்தான தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசனம் உரைத்த பிறகு 3 ஆண்டுகள் கழித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தை அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தை முடித்துக் கொண்டார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரார், ஆனால் நான் அவரை அனுப்பப்
போகிறேன்.
கொஞ்ச காலத்திலே அவர் யார் என்று நீங்கள் அறிய விரும்புகின்றீர்கள். கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். லூக்கா 24:49 அவருடைய ஊழியத்தின் முடிவில் அவருடைய பூமிக்குரிய ஊழியம் முடிவடைந்த போது அவர் லூக்கா 24:49 இந்த சாட்சிகள் கூறியிருந்த வாக்குத்தத்தை இதோ நான் அனுப்புகிறேன், ஏசாயா உரைத்திருந்த வாக்குத்தத்தை நான் அனுப்புகிறேன், யோவேல் உரைத்திருந்த வாக்குத்தத்தை நான் அனுப்புகிறேன், பிதாவானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் காண்பித்து அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் வாக்குத்தத்தம் பண்ணதை நான் அனுப்புகிறேன், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஆனால் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள், உங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், பாடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், வேறெந்தையும் செய்யாமல் நீங்களோ எருசலேம் நகரத்திற்கு சென்று உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அங்கே இருங்கள். அது என்ன விதமான ஒரு சாட்சியாக இருக்கப் போவதாக இருந்தது? நீங்கள் உயர்நிலை பள்ளியில் 20 ஆண்டுகள் அல்லது வேதசாஸ்திர பள்ளியை நிறைவு செய்யும் வரைக்கும் காத்திருங்கள் என்றா? நீங்கள் உங்களுடைய இளங்கலை பட்டத்தை பெறும் வரைக்கும் காத்திருங்கள் என்றா? நீங்கள் மற்ற மொழிகளை பேச கற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்கள். ஆகையால் அவர் உங்களை ஊழிய களத்திற்கு அடக்கிலிருந்தால் நீங்கள் அவைகளில் பேச முடியும் என்றா? இல்லை, அதுவல்லாது. உன்னதத்திலிருந்து பலன் இறங்கி வரட்டும், அது வரும்போது அது அதனுடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். நீங்கள் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். ஜனங்களால் ஏனதை காண முடியவில்லை, அது சபையை சேர்ந்து கொள்கிறது அல்ல, அது வல்லமைக்காக காத்துக் கொண்டிருத்தலாகும். உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் நீங்கள் தரப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள், ஏனென்றால் நான் அவரை அனுப்புவேன். அவர் ஒரு தேவனுடைய வாக்குத்தமாய் இருக்கிறார், நான் அவரை அனுப்புவேன். நான் சாட்சியாக அறிவிக்கப் போகிறேன், அவர் வரும்போது அவர் சாட்சி கூறுவார், ஏனென்றால் அவர் தம்மை குறித்து பேச மாட்டார், ஆனால் அவர் என்னை குறித்து பேசுவார். ஆமென். அவர் என்ன செய்வார் என்று கவனியுங்கள். நான் உங்களுக்கு போதித்திருக்கிற இந்த காரியங்களை அவர் நினைவுக்கு கொண்டு வருவார். ஏதோ ஒரு வேத சாஸ்திர காரியத்தை அல்ல. என்ன? நான் உங்களுக்கு போதித்திருக்கிற இந்த காரியங்களை அவைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கின்றன என்பதை அவர் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவார். நீங்கள் உங்களுடைய எல்லா வேத சாஸ்திர அனுபவத்தையும் குறித்து மறந்து விடுவீர்கள். நீங்கள் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு போதித்திருக்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்வீர்கள். அவர் அந்த காரியங்களை நினைவுக்கு கொண்டு வருவார். அவர் வேறொன்றையும் செய்வார். அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அதுவே உண்மையான சாட்சி, அதுவே உண்மையான தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு திரும்ப சுவிசேஷத்தையும் இந்த பரிசுத்த ஆவியானவரையும் கொண்டு வருவார். அது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேதசாஸ்திரத்தின் மேல் அவர்கள் அதை தங்களுடைய பாதத்தின் கீழே விதித்தாலும், ஆனால் அவர் வரும்போது அவர் உங்களுக்கு அதை திரும்ப கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, ஆனால் அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு கூறுவார். அவர் பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷைகளிலும் உங்களிடத்தில் பேசுவார். அவர் எல்லா காரியங்களையும் செய்வார். தேவர் வாக்களித்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அதை செய்வார். நான் பிதா வாக்குத்தத்தம் என்பதை அனுப்பப் போகிறேன். அது வந்தபோது அவர்கள் என்ன கூறினர்? அவர்கள், நாங்கள் அவருடைய சாட்சிகளாயிருக்கிறோம், உரைக்கப்பட்ட இந்த காரியங்கள் நிறைவேறினதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்றனர். ஓ என்ன, அது என்னை பக்தி பரவசமடைய செய்கிறது. அங்கு நின்று அவர்கள், நாங்கள் அவருடைய சாட்சிகளாயிருக்கிறோம், நாங்கள் எந்த பட்டத்தையும் பெற்றிருக்கவில்லை என்றனர். அவர்கள் என்னவாக இருந்தனர்? மதமானவர்கள். அவர்களில் சிலர் யூதர்களாயிருந்தனர், பிரபலமானவர்கள், பிடிவாதமானவர்கள், ஆச்சார நுணுக்கம் வாய்ந்தவர்கள். அவை அனைத்துமே அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டிருந்தன. சுய விருப்பம் கொண்ட சீமோன் பேதுருவை நோக்கி பாருங்கள், அவன் மிகவும் ஆச்சார நுணுக்கமுள்ளவனாக இருந்தான் என்று எப்படியா அவன் நினைத்துக் கொண்டான்? அவன் அசுத்தமான எதையும் புசிக்க மாட்டான். சுய விருப்பம் கொண்ட அந்த பவுல் எப்படியா எல்லா இடங்களிலும் சபைகளை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான்? அவன் ஒருவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை, தமஸ்குக்கு போகும் வழியிலே அந்நாளையே சந்தித்த போது என்ன சம்பவித்தது? பெஸ்துவுக்கு முன்பாக நின்று, நான் பைத்தியக்காரன் அல்ல, ஆனால் இவர்கள் மதபேதம் என்று சொல்கிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன் என்றான். அவர்கள், நாங்கள் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம் என்றனர். இப்பொழுது பெந்தகோஸ்து நாளில் மூன்று தெளிவான சாட்சிகள் இருந்தன. முதலாவதாக, கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய ஆவியை ஜனங்களின் மேல் ஊற்றுவார் என்னும் அந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தை. அந்த தீர்க்கதரிசிகள் கொண்டிருந்த சாட்சி தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது ஒரு சாட்சியாக இருந்தது. தீர்க்கதரிசிகளின் செய்தி நிறைவேற்றப்பட்டிருந்தது. நான் மாம்சமான யாவர்மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் பரியாச உதடுகளை பெற்றிருப்பார்கள். அந்நிய பாசையினாலே நான் அந்த ஜனத்தோடு பேசுவேன். அதோ அது இருந்தது. அவர்கள் அதை மறுக்க முடியவில்லை. அப்பொழுது மூன்று சாட்சிகள் இருந்தன. தீர்க்கதரிசிகளின் வார்த்தை நிறைவேற்றப்பட்டிருந்தது என்பது ஒன்றாக இருந்தது. மற்றொரு சாட்சி ஜனங்களாக இருந்தது. ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்று அவர்கள் சாட்சி கூறிக்கொண்டிருந்தனர். நான் அங்கே ஒரு அறையில் ஒளித்து வைக்கப்பட்டேன். நான் மிகவும் நாணமுடனாக இருந்தேன். நான் வெட்கமடைந்தேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நான் அறிவேன். இங்கே சுற்றிலும் இருந்த இந்த மகத்தான கௌரவமான கூட்டத்தார் யாவரையும் குறித்து நான் வெட்கமடைந்தேன். நான் அவர்களை குறித்து வெட்கமடைந்தேன். நான் வெட்கமடைந்தேன் என்று நான் ஒருவேளை நான் அதை குறித்து எதையுமே கூற விரும்பவில்லை. ஏனென்றால் நான் உணர்ச்சி வசப்பட்டு வேறொன்றை தொடங்கிவிடுவேன் என்று நான் பயமடைந்திருந்தேன். இன்று தானாய் உண்டாக்கப்பட்ட சபைகளோடுள்ள காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் மிகவும் அதிகமான குழப்பத்தை அதிகரிக்க செய்யப் போகிறார்கள் என்று அவர்கள் பயப்படுகின்றனர். அவர்கள் சரியில்லாத ஏதோ ஒன்று செய்வார்கள் என்று அவர்கள் பயப்படுகின்றனர். நீங்கள் சுயமாய் உண்டாக்கப்பட்டு சுயமாய் திருப்தி அடைந்துள்ளீர்கள். நமக்கு தேவையாயிருக்கிறது என்னவென்றால் ஒரு பெந்தகோஸ்துவே. நமக்கு தேவை என்னவென்றால் ஒரு நிரப்புதல், பரிசுத்த ஆவியின் வருகையே. அவர்கள் நாங்கள் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அதனால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம் என்றனர். பேதுரு, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையாக இருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசியாக இவர்களால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்கின்றன என்று நாங்கள் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஓ என்ன, அதுதான் நமக்கு தேவை. அதுதான் சபைக்கு தேவை. கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் உலகத்தை சுற்றிலும் உள்ள 17 கோடி மக்களுக்கு தேவையே மற்றொரு பெந்தகோஸ்தே தான். திரும்பி சென்று 25 ஆண்டுகள் படிப்பதல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் ஒரு நிறைவு, உங்களுடைய உட்புறத்தின் ஒரு சாட்சி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சாட்சி பகருதல். யோவான் தேவ வசனத்தின் நிமித்தமும் தேவனுடைய வார்த்தையின் சாட்சி நிமித்தமும் பத்மதீவில் இருந்தான். அங்கு தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. அங்கு ஜனங்கள் சாட்சி கொடுத்துக் கொண்டிருந்தனர். அங்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இருந்தார். அங்கே அவர்கள் மூவர் இருக்கின்றனர். வேதம் சகல காரியங்களும் மூன்று சாட்சிகளுடைய வார்த்தையால் நிறைவேறப்படும் என்று கூறியுள்ளது. அது உண்மை. அங்கு தீர்க்கதரிசிகளின் வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. அங்கு ஜனங்கள் ஏதோ ஒன்று எனக்கு சம்பவித்திருக்கிறது, ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்றனர். எனக்கு நீ பயம் இல்லை, எனக்கு மரணத்தின் பயம் இல்லை, எனக்கு எந்த காரியத்திலும் பயம் இல்லை. ஏதோ காரியம் சம்பவித்தது. நான் என்னுடைய வேதசாஸ்திரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். நான் மனிதனால் உருவாக்கப்பட்ட என்னுடைய எல்லா பாரம்பரியங்களையும் மறந்துவிட்டேன். ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது. உங்களுக்கு இது தெரிந்திருக்க கடவுள் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல என்றான். அவர்கள் தங்களுடைய எல்லா அனுமதிப்பையும் இழந்து விட்டனர். அவர்கள் வெறுமன ஆவியில் வெறி கொண்டிருந்தனர். சரியாக, அதுதான் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு தேவை. புத்தியுள்ள அறிவுள்ள குற்றச்சரங்கள் நடந்து சென்று தேவரை சந்தித்து, கத்தாவே என்னை ஒரு சபை அங்கத்தினராக ஆக்கி விடாதேயும், ஆனால் என்னை ஒரு சாட்சியாக ஆக்கும். உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும், என்னை நிரப்பும். நான் உம்முடைய சாட்சியாக இருப்பேனாக என்று கூறுவதே. அதுதான் நமக்கு தேவை. அதனால் தான் சபையானது இன்றைக்கு குறைவுள்ளதாய் அவதித்துக் கொண்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புறக்கணித்திருக்கின்ற காரணத்தால் அது ரத்த சோகை நிலையில் இருக்கிறது. ஆம், பரிசுத்த ஆவியை அதற்கு சாட்சி கொடுத்து அது அப்படித்தான் என்கிறார். அங்கு அவர்கள் இருந்தனர். மனிதன் அதை மறுக்க முடியவில்லை. இந்த மனிதர்கள் ஏதாவது மகத்தான கல்வியை பள்ளியில் கண்டறியும்படியாய் காத்திருக்கவில்லை. அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதைகளும் மீனவர்களும் விவசாயிகளுமாக இருந்தனர். அவர்கள் எளிமையான ஜனங்களாக இருந்தனர். வேதம் எளிய ஜனங்கள் இயேசுடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள் என்று கூறியுள்ளது. இழிவானோர் அல்ல, இல்லை, புகழ் வாய்ந்தவர் அல்ல, ஆனால் எளிய ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். அங்கே எளிய ஜனங்கள் இருந்தனர். அவர்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டிருந்தனர். அவர்கள் நாங்கள் ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சொந்த பாஷையே சரியாக அறியாதிருக்கிறோம் என்றனர். ஆனால் அந்த மனிதன், நாம் எப்படி அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்கிறோம்? அவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா என்றான். கலிலேயர்கள் ஏழை ஜன வகுப்பினராக இருந்தனர். நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே கலிலேயராகியவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்றனர். பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி கொடுத்தல் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டிருந்தது என்று சாட்சி கொடுக்கிறது. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், பரியாச உதடுகளினாலும் அதிக பாஷையினாலும் நான் ஜனத்தோட பேசுவேன். இதுவே இளைப்பாறுதல், சாட்சி கொடுத்தல், ஒரு சாட்சி. இதுவே அதனுடைய சாட்சியாக இருக்கிறது. நிச்சயமாக மூன்று சாட்சிகள் இருந்தன. என்ன? தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வார்த்தையை பேசவில்லை, ஆனால் அவர் அதை அவருடைய வாயில் அருளினபடியால் அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. இப்பொழுது ஒரு சிறிய நார்வே நாட்டை சார்ந்த வைத்தியர், மருத்துவ வைத்தியர் இங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக நார்வேயிலிருந்து தொலைதூரம் இங்கு வந்து உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். அந்த ஒரு இரவு நாங்கள் ஒரு தனிப்பட்ட பெட்டியில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அறைக்குள்ளாக வந்தார். அவர், சகோதரன் நாமே, என்ன சொல்லப்படும் என்பதை காணும்படியாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையின் முன்காலத்திற்கு சென்று முன்காலத்தில் ஏதோ ஒன்று சம்பவித்ததை அதை பற்றி அவரிடம் கூறி என்ன சம்பவித்தது என்றும் என்ன நிலைமை என்றும் அவர் யாவையும் குறித்த அந்த காரியத்தை அவரிடம் கூறினார். அது என்ன? தேவனுடைய ஆவியானவர் சாட்சி கொடுத்தல். ஒருவேளை இங்கு மற்றொரு சிறிய நபரும் கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். சகோதரன் பாமரனுடைய சபை அனுப்பினது, எல்லாவற்றிலும் குழப்பமடைந்து என்ன செய்வதென்று அறியாமல் அவர் ஏதோ ஒன்றை குறித்து குழப்பமடைந்திருந்தார். ஒரு அருமையான சிறிய நபர் அவர் வீட்டிற்கு சென்று விட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் இவரை இங்கு அனுப்பினார். சகோதரன் பாமர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். சகோதரன் பிரணாம், இது ஒரு சுறுசுறுப்பான நேரம் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்று என்று நான் அறிவேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கும் போது அவரை பாருங்கள் என்றால் அவர் ஒரு நல்ல சகோதரன் என்று கூறியிருந்தார். சபையானது அவரை அனுப்பினது. அவர் பேட்டியில் இருந்தார். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவருடைய சிந்தையில் இருந்த அந்த மகத்தான ஆழமான ஏதோ காரியத்தை, அவர் ஏதோ காரியத்தை கூறுவதற்கான ஒரு நேரம் உண்டாயிருந்ததற்கு முன்பே பரிசுத்த ஆவியானவர் அங்கு சென்று அதை அறிந்து அதை வெளிக்கொண்டு வந்து அவருக்கு காண்பித்தார். அவர் கலிகூர்ந்தார். அவருடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. எல்லத்தினால் வில்லியம் பிரணாமினாலா? இல்லை ஐயா, பரிசுத்த ஆவியினால். ஆமென். அதுதான் தேவனுடைய சாட்சி. நான் வேறு ஏதோ வந்து உங்களுக்கு கூறட்டும். ஏன் இங்கு அமர்ந்திருக்கும் இந்த சிறிய நபர் ஹெக்கீம் பாதம் என்று அழைக்கப்படுபவர் இங்கு சபையில் ஒரு உதவிக்காரராக இருந்தார். அவருடைய காலத்தில் பணியாற்றி முடித்துவிட்டு இப்பொழுது ஒரு விசுவாசம் உள்ள அங்கத்தினராக இருக்கிறார். இந்த காலையில் அவர் அந்நிய பாஷையில் பேசுவதற்கு எழுமி நின்றார். தீர்க்க தரிசனம் உரைக்க என்று நான் நம்புகிறேன். இந்த காலையில் அவர் வியாக்கியானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு வரும்படியாக நான் என்னுடைய தாசனை அபிஷேகித்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏன் கூறினார்? ஓ ஓ ஓ, ஏன் நான் இங்கு என் தலை குனிந்த பார் என்று கொண்டு என் இருதய திருடாக கண்ணீரை அடக்கிக் கொண்டு அவர் கூறுவதை கேட்டேன். அந்த மனிதன் ஒன்றுமே அறியாதிருந்தார். நான் என்ன பேசவிருக்கிறேன் என்று அவரிடமோ அல்லது வேறு யாரிடமோ ஒரு வார்த்தையும் கூறவே இல்லை என்றால் நான் சரியாக பிரசங்க பீடத்துக்கு வருகிறேன். அவர் அங்கிருந்து பேசவிருக்கும் பொருளை வெளிப்படுத்தி அதற்காக ஜனங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும்படி கூறினார். நான் உங்களிடம் பேசுவேன். நான் இந்த செய்தியோடு அவரை அநேக தேசங்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன். நான் இந்த காலை உங்களிடம் பேசுவேன். அதற்கு கவனமாய் செல்வங்கள் என்றார். ஏனென்றால் நான் அவரை அபிஷேகித்திருக்கிறேன், அவரை உள்ளே அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஓ தேவனே, அது என்ன? தேவனுடைய உண்மையான சாட்சியான பரிசுத்த ஆவி. அது என்ன? தேவர் மனிதர்கள் வாசம் செய்தார். அல்லேலூயா. என்ன சபையே, அந்த காரணத்தினால்தான் நான் அழுவதையும் குலுக்குவதையும் அந்நிய பாஷைகளில் பேசுவதையும் அல்லது எந்த உணர்ச்சிவசப்படுதலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று என்னால் எடுத்துக் கொள்ள முடிகிறதில்லை. இப்பொழுது அவையெல்லாம் சரிதான், புரிகிறதா? அவைகள் அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான், ஆனால் பிசாசு அதை அவ்வளவு தத்துவமாக பாவனை செய்ய முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவராயிருக்கிறார். தேவன் மனிதருக்குள் வாசம் செய்தார். அது ஒரு உணர்ச்சி வசப்படுதலை காட்டிலும் மேலானது. அது அந்நிய பாஷைகளில் பேசுவதை காட்டிலும் மேலானது. அது ஆவியில் கூச்சலிடுவதை காட்டிலும் மேலானது. அது அழுவதை காட்டிலும் மேலானது. அது சபையை சேர்ந்து கொள்வதை காட்டிலும் மேலானது. அது தேவன் மனிதனுக்குள் வாசம் செய்தல், தெய்வத்துவம். தேவன் தானே அந்த நபருக்குள் வாசம் செய்தார். அவன் பேசும் போது அது சரியாக அப்படியே தேவன் பேசுவது போன்றே இருக்கிறது. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் சபை. அந்த விதமாகத்தான் அந்த முதல் அப்போஸ்தல சபை செயல்பட்டது. இன்றைய சபைகள் எவ்வளவு வித்தியாசமாக உள்ளன! கிறிஸ்துவுக்கு பிறகு ஏறக்குறைய இரண்டு நூற்றாண்டுகள் கழித்து ஆதி கத்தோலிக்க சபை ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு மனிதனின் தத்துவத்தை போதித்த போது நம்முடைய ஸ்தாபன அமைப்புகள் துவங்கினது முதற்கொண்டே நாம் அதிலிருந்து எவ்வளவு வித்தியாசமாய் வழிவிலகி போயிருக்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கின்றனர். நாம் நன்மை செய்கிற ஜனங்களாயிருக்கிறோம். நாம் சபையை சேர்ந்து கொள்கிறோம். எனக்கு செவி கொடுங்கள். இந்த காலையிலே குறித்துதான் சகோதரன் ஹெக்கின் பாதம் பேசிக் கொண்டிருந்தார். ஹெக்கின் பாதம் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக பேசினார். நாம் நன்மை செய்கிற ஜனங்களாயிருக்கிறோம். நாம் சபையை சேர்ந்து கொள்கிறோம். நாம் மிகவும் அன்பாகவும் மிகவும் இனிமையாகவும் இருக்க விரும்புகிறோம். புரிகின்றதா? நாம் யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்த விரும்புகிறதில்லை, நிச்சயமாக இல்லை. நாம் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான கிறிஸ்தவராக இருக்க விரும்புகிறோம். நாம் கிறிஸ்துவை உற்பத்தி செய்ய விரும்புகிறோம். கிறிஸ்து உற்பத்தி செய்யப்படுகிறதில்லை. அல்லேலூயா. ஓ, நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, தேவன் எனக்கு அளிக்கும் சில வார்த்தைகளை மட்டுமே நான் பெற முடிந்தால் நலமாயிருக்கும். ஒரு செம்மறியாடு ரோமத்தை உற்பத்தி செய்யும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுவதில்லை. அது இந்த வருடம் கொஞ்சம் ரோமத்தை உற்பத்தி செய்யும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறதில்லை. அது ஒரு செம்மறியாடா இருந்தால் அது ரோமத்தை உடையதாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு செம்மறியாடா இருக்கிறது. அது நல்லது. இப்பொழுது நான் ஒரு செம்மறியாடு என்று நான் நம்புகிறேன். எனவே நான் இங்கிருந்து துரிதமாக செல்வது நல்லது. நான் நிஜமானக்காக கொஞ்சம் ரோமத்தை உற்பத்தி செய்து தர வேண்டும் என்று கூற வேண்டியதில்லை. அதை குறித்து அது கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒரு செம்மறியாடா இருக்கும் வரை அது ரோமத்தை கொடுக்கும். அது அதை உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் சுயமாக உண்டாக்கப்பட்ட எந்த பக்தியையும் உற்பத்தி செய்ய வேண்டியதில்லை. நான் பெற்றிருக்கிறேன். நான் இப்பொழுது நான் செய்ய வேண்டாம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நான் அறிவேன். ஓ சகோதரனே, தன்னுடைய சொந்த மனித முயற்சியினால் தானாகவே தன்னை ரட்சித்துக் கொள்ள முயற்சித்தல். இருப்பினும் உத்தமம் காரியமனவரில் பலவீனமான பிரசங்கபீடங்கள், பலவீனமான பள்ளிகள், பலவீனமான வேதாகம கல்லூரிகள், அதுதான் காரியம். மனிதனுடைய வேத சாஸ்திரத்தை கற்பித்தல். நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவனின் பலம் என்று கூறுகிறீர்கள். நீ ஒரு கிறிஸ்தவனா? ஓ, நான் மெத்தோடிஸ்ட். நீ ஒரு கிறிஸ்தவனா? ஓ, நான் பேப்டிஸ்ட். இப்பொழுது அதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் பலம். எவ்வளவு வித்தியாசம்! அல்லேலூயா! அந்த ஆதி சபையில் இருந்து எவ்வளவு வித்தியாசம்! அவர்கள் இந்த காரியங்களில் ஒன்றையும் கூறாமல் இருந்தனர். ஆனால் அவர்கள் ஒரு சக்தியினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தனர். அது அவர்களை பாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருந்தது. பெயரளவில் இல்லை, அவர்கள் தேவ அன்பு தங்களுடைய இருதயங்களில் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தனர். அது அவர்களை மரணத்திற்கு அனுப்பியது. அந்த ஒரு இரவு என்னுடைய மகள் பெற்றி பண்டைய ரோமாபுரி காட்சியரங்களின் வாட்போர் வீரர்கள் என்னும் புத்தகத்தை எனக்கு வாசித்து காட்டிக் கொண்டிருந்தாள். அப்பா, இதை கேளுங்கள் என்றால், இந்த நேரத்தில் என்னால் முடியவில்லை, நான் வருந்துகிறேன், என்னால் அந்த பெயரை கூற முடியவில்லை. ஆனால் ஒரு வாலிப கிறிஸ்தவன் சண்டையிடுபவனாக ரோம அரங்கத்திலே சண்டையிடும்படியாக தூக்கி எறியப்பட்டான். நான் அந்த அரங்கத்தில் நின்று ஜபித்திருக்கிறேன். அந்த பழைய மதச்சுவர்கள் உள்ளே விழுந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அதை அங்கே ஏற்பாடு செய்யும் போது அவர்கள் அவர்களை காண விரும்பினர். அவர்கள் ஒருவர் மற்றொருவரை கொல்ல வேண்டியதாக இருந்தது. தேவன் உரைக்கிறார், பண்டைய நாட்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையில் எதிராகும் போது ஒருவரை ஒருவர் கொன்றனர். அதுதானது, தேவன் அதற்கு விரோதமாக இருந்தார். தைரியசாலியான ஒருவர் கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடையாளங்களில் முதன்மையான ஒன்று ஒரு மனிதனை கொல்ல மறுத்ததே ஆகும். அது உண்மை. நீங்கள் ஒரு கத்தினால் அவனை அப்படியே குத்துவதை காட்டிலும் இன்னும் அநேக வழிகளில் அவனை கொல்ல முடியும். அவனுடைய ஒழுக்கத்துக்கு விரோதமாக பேசுதல், நீங்கள் அதை பல வழிகளில் செய்ய முடியும். ஆனால் இந்த போர் வீரனுக்கோ, அவர்கள் ஒரு சிங்கத்தை அவன் மீது அவிழ்த்து விட்டனர். அவன் தேவனுடைய வல்லமையோடும் பலத்தோடும் அந்த சிங்கத்தை தன்னுடைய பட்டகத்தால் ஒரு கத்தியால் கொண்டு போட்டான். ஜனங்கள் கைகொட்டி ஆர்ப்பரித்தனர். அது தீரமான சிங்கமாக இருந்தது. அவர்கள் எழும்பி நின்றனர். அவர்கள் மற்றொன்றையும் அவிழ்த்து விட்டனர். அவர் அதையும் தன்னுடைய பட்டகத்தால் கொண்டு போட்டான். அதன் பிறகு அவர்கள் ஒரு பெரிய பலசாலியான உயரமான கருத்த ஆப்பிரிக்க அஞ்ஞான மனிதனை அனுப்பி வைத்தனர். இந்த கிறிஸ்தவன் அவனோடு சண்டையிட வேண்டியதாக இருந்தது. அவன் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் சண்டையில் அவன் அந்த ஆப்பிரிக்கனை குத்தி கீழே வீழ்த்தி தன்னுடைய பட்டகத்தை சரியாக வந்து நீட்டினான். உண்மையிலேயே அந்த ஆப்பிரிக்கன், ஐயா, என்னை சீக்கிரமாக கொண்டு போடுங்கள், அப்பொழுது நான் அவதிக்க மாட்டேன், என்னை சித்திரபதி செய்யாதீர்கள், என்னை சீக்கிரமாக கொண்டு போடுங்கள் என்றான். அந்த கிறிஸ்தவன் தன்னுடைய பட்டகத்தை விசிறந்து விட்டு தன்னுடைய கவசத்தை கழற்றி விட்டு அரசருக்கு முன்பாக நடந்து சென்று, சக்கரவர்த்தியே, நான் ஒரு கிறிஸ்தவன், என் கர்த்தரும் இரட்சகருமானவர், ஒருவர் மற்றவருடைய ஜீவனை பறிக்கக் கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நான் ஒரு காட்டு மிருகத்தின் ஜீவனை பறித்துக் கொள்வேன் என்று என்னுடைய சகோதரனை அல்ல, நான் ஒரு மனிதனை கொல்ல மறுக்கிறேன் என்றான். ரோம பேரரசர்கள் யாவரும் மற்றவர்களும் எழுந்திருந்து ஒரு சண்டையிடும் அடிமையாய் கருதப்படுகிற நீ ரோமாபுரியின் சத்தத்துக்கு கீழ்படி மறுப்பதா என்றனர். அவர்கள் அந்த மனிதனை நோக்கி குதித்தெழுந்து அந்த பட்டகத்தை எடுத்து அவனை கொன்று போடு என்றனர். அவன் குதித்தெழுந்து அந்த கிறிஸ்தவனுடைய பட்டகத்தை எடுத்துக் கொண்டான். அந்த கிறிஸ்தவன் ஆயுதம் கலைந்தவனாய் தன்னுடைய கரங்களை விரித்தான். அந்த மனிதன் அவனை இருதயத்தினூடாக ஒரு பட்டகத்தால், சரியாக ஒரு பட்டகத்தினால் அவனுடைய இருதயத்தினூடாக உருவ குத்தினான். ரத்தம் கலகலவென்று வெளியே பீரிட்டு வந்தபோது அவனுடைய நுரையீரலை நிறைத்தது. இந்த பெரிய பட்டயம் அவனுடைய நுரையீரலூடாக பாய்ந்த போது இந்த சிறிய கிறிஸ்தவன் முழங்காற்படியிட்டு, கர்த்தராக இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்றான். நாம் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவதை குறித்து பேசுகிறோமா? அப்படிப்பட்ட மனிதனோடு நம்முடைய சாட்சி என்னவாயிருக்கும்? ஓ, எங்கள் பிதாக்களின் விசுவாசம் இருண்ட நிலவரை நெருப்பு பட்டயமாய் இருந்த போதிலும் இன்னமும் ஜீவிக்கிறது. அந்த மனிதர்கள் கிறிஸ்துவை அறிக்கையிட மரணத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாயிருந்தனர். அவர்கள் என்னவாயிருந்தனர்? அவர்கள் சாட்சி ஏற்றுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தனர். ஆதி கிறிஸ்தவர்கள், அவர்கள் மரண பயமே இல்லாமல் இருந்தனர். அதன் பிறகு ரோம சாம்ராஜ்யம் அவர்களை பற்றி ஏதோ ஒன்று இருந்தது என்பதை கண்டுகொண்டது. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அதை நியமித்து தொடர்ந்து சென்று அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கினர். இந்த சாட்சியை பராமலேயே உத்தியோகத்தினால் வெறுமன அவர்களை உள்ளே கொண்டு வந்தனர். இன்றைக்கு நாம் அப்படித்தான் இருக்கிறோம். லூத்தரன், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், மிகவும் அதிகமான பெந்தேகோஸ்துக்கள் அவ்வாறு அழைக்கப்படுபவர்கள். நாம் தேவனுடைய சாட்சியை பெறாமலேயே இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சாட்சியாயிருக்கிறார். ஆமையா, அந்த நாளின் சபைகள் அவைகள் எவ்வளவு வித்தியாசமானவை! இன்றைய சபையோ வெறுமன சபையை சேர்ந்து கொள்வதாயிருக்கிறது. ஒரு மனிதன் சபையை சேர்ந்து கொள்ளும் போது அவன் ஒரு புதிய கோட்டை அணிந்து கொள்கிறான் என்ற பண்டைய படமொழியை போன்றுள்ளது. அது உண்மை. ஆனால் அவர் சாட்சியினால் நிரப்பப்படுகின்ற போது அவர்கள் ஒரு புது மனிதரை அந்த கோட்டுக்குள் புகுத்துகின்றனர். அது மனிதனின் மேல இருக்கும் ஒரு புதிய கோட்டை அல்ல, அது அந்த கோட்டுக்குள் இருக்கிற ஒரு புது மனிதன். இன்றைக்கு நம்ம தேவையென்றால் கோட்டுக்குள் இருக்கும் அதிகமான புது மனிதர்களே. அது குருவானவரின் கோட்டாய் உள்ளது. நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம், நமக்கு அது வித்தியாசமாய் தேவைப்படுகிறது. இன்றைக்குள்ள இந்த சபையோ தன்னுடைய சொந்த நற்கிரியைகளால் தன்னையே ரட்சித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் உண்மையாகவே இனிமையாக இருக்க வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஆதிசபையோ அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? காத்திருந்தனர். தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கவில்லை. ஆனால் தேவன் தாமே வந்து அவர்களை பரிசேயர்களில் இருந்து சாட்சிகளாக மாற்றி போடுவதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். இன்றைக்கு நமக்கு தேவையானவரில் தேவனுடைய சாட்சியாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை குளிர்ந்த பிடிவாதமான ஒரு பரிசேய கூட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக மாற்ற காத்திருப்பதேயாகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் செல்லும் ஒரு காலியான போடல்ல, சபையும் ஒரு காலியான போடல்ல. சொல்ல போனால் ஜனங்கள் அங்கு செல்வதற்கான ஒரு இடம், $10 கோடி பெருமானம் உள்ள ஒரு பெரிய பண்டைய மண்டபம், கட்டிடம் அல்லது மற்ற ஏதோ ஒன்று அல்லது மற்ற ஏதோ காரியம். அப்படிப்பட்டவர்களின் பேரில் நாம் கோடிக்கணக்கான டாலர்களை வைத்து நம்முடைய எல்லா பணத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சபையானது எப்போதும் அது இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு பணம் படைத்ததாய் நல்ல நிலையில் உள்ளது. ஆனால் நாம் கட்டணங்களை வாங்குகிறோம். இங்கு ஒரு பெரிய ஸ்தாபனம், இங்கே மிசௌரியில் ஒரு இடத்தில் $60 லட்சம் செலவழித்துக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அங்கே அவர்கள் எல்லா நேரத்திலும் நாங்கள் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம். மற்றவர்களும் பெந்தேகோஸ்தேக்காரர்களும் பக்கத்தில் உள்ள வீதிகளில் இருந்து வந்து அவர்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்ட முயற்சித்துக் கொண்டும் சிறந்த கல்வி பயின்ற போதவர்களை அதை போன்ற காரியங்களை அங்கு அவர்கள் அதில் நுழைக்கும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தாவியின் எல்லா நிலையிலிருந்து விலகிக் கொண்டும் தெய்வீக சுகமளித்தல் இருந்து விலகிக் கொண்டும் பரிசுத்தாவியின் வல்லமையில் இருந்தும் விலகிக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது நாம் யாவரும் செய்து கொண்டிருப்பது மெத்தோடிஸ்டுடன் போட்டியிட முயற்சித்துக் கொண்டிருப்பதே ஆகும். இப்பொழுது இந்த பெரிய சபைகளின் சங்கங்கள் போன்றவற்றோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய சுவிசேஷ மண்டலத்தினையை முற்றிலுமாக மறுதளிக்கிறோம். ஏனென்றால் நாம் ஸ்தாபனமாக்கிக் கொண்டு இணைந்து விட்டோம். இப்பொழுது அவர்கள் சபைகளில் ஆலோசனை சங்கத்தை சேர்ந்திருக்கிறார்கள். என்ன ஒரு வெட்கமான செயல், என்ன ஒரு அவமானம்! ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியமாகிட்டு மறித்துக் கொண்டிருக்கிற உலகத்திற்கான வாய்ப்புகளோடு கம்யூனிசம் அதை அரித்துக் கொண்டிருப்பதால் என்ன ஒரு பரிதாபம்! கிறிஸ்தவ மார்க்கத்தின் பலவீனத்தின் காரணமாக கம்யூனிசம் உருவாக்கப்பட்டது. அது உண்மை. கிறிஸ்தவ மார்க்கம் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் மார்க்கம். ஜீவனுள்ள சபையானது தன் காலால் எழுமி நின்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் சாட்சியினால் இந்த உலகத்தை அசைக்க என்ன ஒரு வாய்ப்பு உள்ளது! வேதாகமத்தில் எரேமியா 42 அதிகாரத்தில் இப்பொழுது அவர்கள் பெற்றுள்ளது போன்ற ஒரு நேரம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. பாபிலோன் ராஜா வந்து அவர்களை முற்றுகையிட்டு கைவசமாக்கிக் கொள்வான் என்று அவர்கள் பயந்திருந்தனர். பிரபலம் வாய்ந்த அனைவரும், பெரிய அதிகாரிகளும், மற்றவர்களும் தீர்க்க தரிசிகளை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் மதாபிமான உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர்களது செய்ததாக வெறுமென கூறிக்கொள்ளவே விரும்பினர். எனவே அவர்கள் வயதான எரேமியாவை வரவழைத்தனர். அவன் பைத்தியக்காரன் என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். அங்கே வராந்திரத்திலிருந்து அவனை கொண்டு வந்தனர். அநேகமாக தன்னை கம்பளியால் சுற்றிக் கொண்டிருக்க, தன்னுடைய முகத்தின் மேல் முடி தொங்கிக் கொண்டிருக்க, மரக்கறிகளை புசிப்பவனாய் வராந்திரத்தில் அவன் புசிக்கும்படியாக என்னவெல்லாம் கிடைக்கக்கூடுமோ அதை புசிப்பவனாய் இருந்திருப்பான். நடந்து சென்று தீர்க்கதரிசியே, எங்களுக்காக கர்த்தருடைய சித்தத்தை கண்டறிகின்றனர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். அது நன்மையானாலும் தீமையானாலும் நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அவரோ, அப்படியானால் நான் உங்களுக்காக கர்த்தரை தேடுவேன் என்றான். அவன் சென்று கர்த்தர் அவரிடம் பேசுவதற்கு முன்பாக 10 நாட்கள் காத்திருந்தான். திரும்பி வந்து அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக அழைத்து, நான் கர்த்தர் உரைக்கிறதாவதை பெற்றுவிட்டேன் என்றான். ஜனங்களே, நீங்கள் செவி கொடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பாபிலோன் ராஜாவை குறித்து பயமடைந்திருக்கின்றீர்கள் என்றால், நாம் ருஷியாவை குறித்து பயமடைந்திருப்பது போன்று நீங்கள் எகிப்திற்கு கூட ஆயத்தமாக கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவன் வரப்போவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றான். நாம் அணுகுண்டுகளிலிருந்து தப்பிக்கும்படி முயற்சி செய்ய ஒரு பட்டணத்திலிருந்து மற்றொரு பட்டணத்திற்கு ஓட பாதுகாப்பிடங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் கட்டிக் கொண்டிருக்கிறோம். அது என்ன செய்ய போகிறது? பாவத்தை குறித்து பிராக்குறியை வளர்க்குங்கள். எரேமியா, நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி உங்களுடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து உங்களுடைய இருதயங்களை திருப்பி அவருடைய கற்பனைகளையும் அவருடைய எல்லா நியமங்களையும் கை கொண்டு இந்த காரியங்களை சரியாக செய்வீர்களானால் அப்பொழுது பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றான். தேவனுடைய சாட்சி கூறினதை அந்த ஜனங்கள் கேட்ட போது அவர்கள் என்ன கூறினர் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள், நீ பொய்யாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாய், நாங்கள் எகிப்திற்கு போகிறோம் என்றனர். அவர்கள் அங்கு சென்ற போது எரேமியா வந்து இரண்டு கற்களை எடுத்து அவர்களை களிமண் குழியில் புதைத்து, என் ஊழியக்காரனாகிய ராஜா நேபுகாத்நேச்சார் சரியாக இங்கு வருவான், எப்படியும் அவரை கைப்பற்றுவான், எப்படியும் நீங்கள் பட்டயத்தாலே சாவீர்கள் என்றான். சகோதரனே, பண்டைய நாகரிகம் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிய மனம் திரும்புதலை தவிர ஜனங்களுக்காக காத்திருக்கும் இந்த அக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்நாளில் வழியே இல்லை. என் சகோதரருக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, நான் என்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் சுவிசேஷகர்கள். பில்லி கிரகாம் ஒரு மகத்தான சுவிசேஷகர், ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு மகத்தான சுவிசேஷகர், அவர்கள் மகத்தான மனிதர்கள், நாம் அவர்களை பாராட்டுகிறோம். ஆனால் நமக்கு சுவிசேஷகர்கள் தேவையில்லை. அது என்ன? அரசியலை அமைத்தல், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் மற்றும் எல்லா வெந்தகோச குழுக்களையும் ஒன்றாக நினைத்து ஒத்துழைக்கும்படி செய்து நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருக்க முடியும் என்றும் எத்தனை பேர்களை நாம் வெளியே எடுக்க முடியும் என்றும் காட்டுகிறோம். அது நமக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுடன் வந்து விடுவிக்கும் வரை நாம் தேவன் பேரில் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பை எடுத்துரைக்கிறவர்கள் தேவை, சுவிசேஷர்கள் அல்ல. நமக்கு ரட்சிப்பு அவசியம். நாம் இந்த பருவத்தை வெல்ல முடியும். சிறுபாவே, நமக்கு முன்பாக இருக்கிற இந்த பருவதம் எம்மாத்திரம்! அது ஒரு சமபூமியை போன்றாகும் என்று தேவன் கூறினார். தேசத்திலேயே தங்கியிருங்கள், அது உண்மை. இன்றைக்கு நம்முடைய தேவை என்னவரில் எழுப்புதல் அல்ல, வேல்ஸ் எழுப்புதல் நாட்களில் இருந்த போன்ற ஒரு ரட்சிப்பின் திடீர் துவக்கமே. ஜனங்கள் கடைகளில் இருந்த போது மனங்கசிந்து கண்ணீர் விட்டனர். மது கடைகளும் சிற்றின்பங்களும் மூடப்பட்டு அழுது ஜபிக்க சென்றனர். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த நாள் அவர்கள் செய்தது போல 150,000 பேரை ஒரு திரட்டி அவர்களில் சிலர் மரியாதை வாழ்க என்று கூறுவதும், மற்றவர் வேறொரு சிலபத்தை சொல்வதும், வெளியே போய் நட்புக்காக மதுவை அறிந்துவிட்டு திரும்பி போவதல்ல. அது ஒரு ஜபதினம் அல்ல. தேவன் பரிசுத்த ஆவியை அவருடைய சாட்சியை அனுப்பும் வரை காத்திருக்க துக்கிச்சு கண்ணீர் விடும் ஒரு தினமே நமக்கு தேவை. காலியான இடம் அல்ல, காலியான ஸ்தாபனம் அல்ல, ஆனால் மனிதனுக்குள் தேவன் வாசம் செய்திலே. பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது அவர் அடுத்தடுத்து வருகிற ஒவ்வொரு சந்ததியிலும் முடிவு பரியந்தம் சாட்சியா இருப்பார் என்று மார்க் 16 இயேசு கூறினார். அவர் இந்த அடையாளங்கள், நீங்கள் உலகமெங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த சாட்சி எவ்வளவு காலம் இருக்க போகிறது? உலகத்தின் முடிவு பரியந்தம். எவ்வளவு காலம்? ஒவ்வொரு சந்ததியிலும் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், செப்பங்களை எடுத்தாலும் அல்லது சாவுக்கேதமான யாதனை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அவர் அனுப்பப்போகும் பரிசுத்த ஆவியானவர் காலத்தின் முடிவு பரியந்தமும் பின்னர் ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு சாட்சியாக இருப்பார் என்று இயேசு கூறினார். இப்பொழுது அவர் அதை கூறியிருக்கின்றபடியால் நாங்கள் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமென். கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது உங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் பேரில் கவனமாயிருங்கள். நான் முடிக்கவிருக்கின்றபடியால் கவனியுங்கள். அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் நேரிட்டு குளிர்ந்த பெயரளவான வல்லமையற்ற சபைக்காலம் உண்டாயிருக்கும் என்று அவருடைய வார்த்தை சாட்சி பகர்கின்றது. அதில்தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வல்லமையற்றதான ஒரு சபை தேவ பக்தியின் வேஷத்தை தவித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனிடம் காண்பிக்கும் காலம் வரும். அவன் வந்து தேசங்களை அரசாடுவான் என்று அவர் அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கின்றன! தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பரிபூர்ணமாக அமைந்துள்ளது! எப்படியாய் நேபுகாத்நேச்சார் ராஜா முன்பே அவன் அந்த சுப்பரத்தை கண்டபோது தானியேல் அதை அவனுக்கு வியாக்கியானித்தான். எப்படியாக அந்த ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் பாபிலோனிய, மேதிய, பெர்சிய, கிரேக்க, ரோம சாம்ராஜ்யங்கள், தேவன் அது விடும் என்று உரைத்ததாகவே சரியாக அதே தேதியில் அதே காலத்தில் துல்லியமாக அவைகள் விழுந்தன. தேவனுடைய வார்த்தைகள் உண்மையான சாட்சியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். மனிதனுடைய இருதயங்கள் பயத்தினால் அவைகள் சோர்ந்து போகும். தேசங்களுக்கிடையே இடுக்கணும் தத்தளிப்பான நேரங்களும் உண்டாகும். சபையில் இருந்து விசுவாச துரோகம் உண்டாகும். மனிதர்கள் எழும்பி தங்களை பெரிய திருச்சபை உயர் பதவியாளராக காண்பித்து சபையிலிருந்து நல்லவை விளக்குவார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து உண்மையான தேவனுடைய பலனை மறுதளிப்பார்கள் என்று கூறியுள்ளது. சபையை சேர்ந்து கொள்ளுதல், சபையானது அந்த நிலைமையை அடைவது குறித்து அவர் கூறினார். தேவனுடைய வார்த்தை நிறைவேறினதற்கு நாம் ஒரு சாட்சிகளாக இருக்கிறோம். சபையானது அந்நிலையில் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபனமும் சரியாக இப்பொழுது அதே நிலையில் தான் இருக்கிறது. தேவனுக்காக அனல் குண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அடையாளங்கள் அவர்களை தொடர்கின்ற எந்த ஒரு ஸ்தாபனத்தையாவது எந்த ஒரு மனிதனாவது எனக்கு காண்பிக்கும்படி நான் சவாலிடுகிறேன். எழும்பி ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை ஒன்றை எனக்கு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. அது எந்த வரலாற்று பக்கங்களிலும் இல்லை. அது உண்மை. வல்லமையற்றதாய் மறித்து போயிருக்கின்றன. அதை புரிந்து கொள்ளுங்கள்.
But he also prophesied there'd be a real church in that day.
ஆனால் அன்றாலே ஒரு உண்மையான சபை, ஒரு சிறுமந்தை, மீதியானவர்கள் இருப்பதாக அவரும் கூட தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். அங்கு இருக்கும் என்று அவர் கூறினார். தங்கள் தேவனை அறிந்து ஜனங்கள் இருப்பார்கள் என்றும் அவர்கள் கடைசி நாட்களில் வல்லமையான காரியங்களை செய்வார்கள் என்று தீர்க்க தரிசி கூறியுள்ளார். கடைசி நாட்களில் சாயங்கால வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். தீர்க்க தரிசி அவ்விதம் கூறியுள்ளார். தேவனுடைய உண்மையான சாட்சியும் அவனமாய் கூறியுள்ளது. சாயங்கால வெளிச்சம் உண்டாகும். சாயங்கால வெளிச்சம் என்றால் என்ன? அது காலை வெளிச்சத்தை போன்றது. தீர்க்கதரிசி ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல என்று உரைத்தான். அது இன்றைக்கு வெளியே உள்ளது போல மப்பும் மந்தாருமான நாள். எப்படி செல்வது என்பதை காணும்படியாக போதிய வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றான். அது எப்படி இருக்கும்? அவர்கள் எல்லோரும் வந்து ஆதி காலத்திற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றனர். கடைசி நாளில் சாயங்கால வெளிச்சம் உண்டாகி பிரகாசிக்கும். கடைசி நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி மல்கியா 4 லோத்திய நாட்களில் இருந்த அடையாளங்களை காண்பித்து ஜனங்களை திருப்பும்படியான தீர்க்க தரிசனத்தையும் கூட உரைப்பான். ஆதி பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாசத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். மூல முதன்மையானதற்கு திரும்புங்கள். வேதாகமத்துக்கு திரும்புங்கள். அமைப்புகளில் இருந்தும் ஸ்தாபனத்திலிருந்து விலகி ஆதிக்கு திரும்பிச் செல்லுங்கள். மூல பெந்தேகோஸ்தேவிற்கு, மூல பரிசுத்த ஆவியின் நிறைவிற்கு, தேவனுடைய மூல வல்லமைக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறுவான் என்று கூறியுள்ளார். அது சம்பவிக்கும் என்று வார்த்தை சாட்சி பகர்கின்றது. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நிச்சயம் கண்டடைவாய். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் அடக்கம் எண்ணப்படும் தண்ணீர் பாதையில் தான் இன்றைய வெளிச்சம் உள்ளது. வாலிபரே, வயோதிபரே, உங்கள் பாவங்கள் யாவற்றிற்கும் மனம் திரும்புங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் வந்துள்ளது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையாயிருக்கிறது. தேவனுடைய சாட்சியாகிய பரிசுத்த ஆவி, நமக்குள்ளாக ஜீவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே ஸ்தாபனத்தில் தம்மை ஒருபோதும் இணைத்துக் கொள்ள மாட்டார். நீ தேவனை ஸ்தாபனமாக்க முடியாது. அவர் தேவன். அது என்ன செய்யும்? அது முதலில் இருந்த விதமாக திரும்பிச் செல்லும். அது தொடக்கத்திற்கு திரும்பிச் செல்லும். மூலத்திற்கு திரும்பும். அது எங்கே தொடங்கினதோ அங்கே திரும்பிச் செல்லும். அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்த விதமாகவே இதுவும் கொடுக்கும். அது பரிசுத்த ஆவியை போதித்த விதமாகவே இதுவும் போதிக்கும். அது ஜனங்களுக்கு போதித்த விதமாக இவர்கள் போதிப்பார்கள். அவர்கள் செய்த விதமாக இவர்களும் ஸ்தாபனங்களில் இருந்து விலகியிருப்பார்கள். அவர்கள் செய்தது போலவே வரவிருக்கும் யாவருக்கும் அது இடமளிக்கும். அவர்களைப் போலவே இவர்களும் சுத்தமாயும் பரிசுத்தமாயும் இருப்பார்கள். அவர்கள் இருந்ததைப் போன்றே இவர்களும் ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். அவர்கள் இருந்ததைப் போலவே இவர்களும் பயமில்லாதவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு சம்பவித்த அதே காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் சாயங்கால வெளிச்சத்தில் உள்ள இவர்களுக்கும் அது முன்பிருந்ததைப் போலவே சம்பவிக்கும். தேவரே, வெளியே அழைக்க அந்த சத்தத்தை அனுப்பும். நாம் எல்லா விதமான சாட்சிகளையும் உடையவர்களாயிருக்கிறோம். நமக்கு எல்லா விதங்களும் உண்டு. நமக்கு மெத்தோடிஸ்ட் சாட்சியும், பாப்டிஸ்ட் சாட்சியும், பிரஸ்பிடேரியன் சாட்சிகளும், கத்தோலிக்க சாட்சிகளும் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையின் நான்கு வித்தியாசமான கட்டங்கள் என்பது பேரில் நான் பிரசங்கிக்க போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது இன்றைக்கு நாம் எல்லா விதமான சாட்சிகளையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மையான சாட்சி ஒன்று உண்டு. ஒரு தேவன் உண்டென்று இயற்கை இன்னமும் சாட்சி பகர்கிறது. அவர் இருந்ததைப் போலவே, முதலாவது மரத்தை அவர் சிருஷ்டித்தது போலவே அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். அது சரியா? தீர்க்கதரிசிகள், முன்காலத்து தீர்க்கதரிசிகள் சாட்சிகளாய் தேவனுடைய வார்த்தையுடையவர்களாய் இருந்து தேவனுடைய வார்த்தையை குறைத்தனர். அது அவர்களுக்கு முன்பாக சரியாக நிறைவேறிற்று. தேவன் உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவியை பெற்றவனாக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனங்களில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனங்களில் அவனுடைய பேசுவேன், அவன் கூறுகிறது நிறைவேறினால் அப்பொழுது அவனுக்கு செய்து கொள்ளுங்கள் என்றார். அதே தேவன் இன்றைக்கு அதே காரியத்தை செய்கிறார். அதே காரியம் சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம். அவர் சாயங்கால வெளிச்சத்தை குறித்தும் திரும்ப வருவதை குறித்தும் கூறினார். சூளையைப் போல பூமியை எரிக்கும் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களிடத்திற்கு திருப்பும் ஒருவன் எழும்புவான். அணுகுண்டுகள் மேலே தொங்கிக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். அந்த ஒரு நாள் ருஷ்யா அங்கே வெடித்த அவருடைய அணுகுண்டுகள் ஹிரோஷிமாவில் வெடித்த அணுகுண்டை விட 50 மடங்கு அதிக உஷ்ணமாயும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்ததை நாம் கண்டோம். ஜப்பான் சமாதானத்துக்காக அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. ஹிரோஷிமாவில் அது வெடித்த போது அது நூற்றுக்கணக்கான மைல் தூரத்தில் அவர்களுடைய கண்களையும் நாவுகளையும் அது எரித்து போட்டது. அவர்கள் வெடித்த இந்த ஒன்று 50 மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இப்பொழுது அந்த கதிரியக்க தோள்கள் அது சுற்றிலுமாக பரப்பி சென்ற போது அங்கே அமெரிக்காவில் விழாமல் தப்பினதை நான் காண்கிறேன். ஆனால் அது திரும்ப விடுமானால் அது அமெரிக்காவின் மேல் மீண்டும் விடும். அணைகுண்டு வெடிப்பில் இருந்து வெளியாகி காற்றில் மிதந்து செல்லும் கதிரியக்க தோளிலிருந்து பாதுகாப்பு கொள்ள பாதுகாப்பு ஸ்தலங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது விலகுவதற்கான நேரமாயிருக்கிறது. சரி, உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகியிருங்கள் சகோதரன் பிரணாம். நீர் எங்கே விழுவி திரும்பவும் தேவனுடைய கரங்களிலேயே. அது உண்மை. பரிசுத்த ஆவியானவரே சாட்சி பகர்வாராக. அவர் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறார். நாம் ஜபம் செய்வோம். சகோதரன் பிரணாம், நாம் எங்கே விழுவோம்? நாம் இதை விசுவாசிக்கிறோம். நாம் வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்கிறோம். நாம் அது உண்மை என்று காண்கிறோம். அவர் இதை கடைசி நாளுக்கென்று தீர்க்க தரிசனம் முறைத்திருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அவருடைய மரம் சாட்சி பகர்கின்றதை நாம் காண்கிறோம். அவருடைய மலர்கள் சாட்சி பகர்கின்றதை நாம் காண்கிறோம். அவருடைய வார்த்தை சாட்சி பகர்கின்றதை நாம் காண்கிறோம். அவருடைய ஆவி சாட்சி பகர்கின்றதை நாம் காண்கிறோம். சகோதரன் பிரணாம், நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகுங்கள். உலகத்திலிருந்து விலகுதல், நீங்கள் உள்ளே இருக்கின்ற காரியங்களிலிருந்து விலகியிருங்கள். அப்படியே சார்ந்திருங்கள். சகோதரன் பிரணாம், நாம் எங்கே விழுவோம்? தேவனுடைய கரங்களுக்கு திரும்பி சென்று, கர்த்தாவே என்னை நிரப்பும். ஓ கர்த்தாவே, உம்முடைய சாட்சியினால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வழிகாட்டியாக இருப்பாராக. நல்லது, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இதை செய்யக்கூடாது, நான் அதை செய்யக்கூடாது என்று கூறி நான் ஒவ்வொரு நாளும் சுற்றி தெரியாதிருப்பேனாக. என்னுடைய ஆத்துமா இன்னமும் அமைதியாய் இருக்க முடியாதபடி பரிசுத்த ஆவியினால் நான் அவ்வளவாய் புது பலன் அடைவேனாக என்று கூறுங்கள். நீங்கள் எனக்கு மூட மதாபிமானத்தை குறித்து பயம் என்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தேவனுடைய கரங்களில் விழுந்தால் சிறிதளவு மூட மதாபிமானமும் இருக்காது. வேல்ஸ் எழுப்புதலில், அந்த வேல்ஸ் எழுப்புதலின் மகத்தான தலைவரிடம் அவர்கள் அவரிடம் கூறியது, நீர் ஒரு கூட்ட மூட மதாபிமானிகளை உடையவராக இருப்பீர் என்றனர். அவர் பேசிய ஒரே வார்த்தை, ஓய்வாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வழியிலே இருக்க அனுமதியுங்கள். ஓய்வாயிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை அனுமதியுங்கள் என்பதாகும். சிறிதளவு மூட மதாபிமானமும் உருவாக்க முடியாது. இல்லை, அவர்கள் எல்லோரும் உண்மையாகவே ஆவியினால் பிறந்திருந்தனர். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல். ஓ தேவனே, என்னுடைய சிறிய சபையின் மேல் அதை அனுப்பும் பிதாவே. காத்திருக்கும் இந்த ஜனங்களின் மேல் அதை அனுப்பும் பிதாவே. நாங்கள் அந்த பழைய பாடலை பாடுகையில் அநேக முறைகள் அதை பாடியிருக்கிறோம். அவர்கள் மேலறையில் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருந்தனர். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அது நம்முடைய கர்த்தரால் வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஓ கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய வல்லமையை அனுப்பும். கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய வல்லமையை அனுப்பும். ஆம், ஓ கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய வல்லமையை அனுப்பி ஒவ்வொருவரையும் அபிஷேகியும். பிதாவாகிய தேவனே, சிறு பிள்ளைகளில் இருந்து கர்த்தாவே வாலிபமான இரண்டு பெண் பிள்ளைகளையும் இரண்டு பையன்களையும் இந்த அறையில் இன்று நான் வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் மேல் வல்லமையை அனுப்பும். வாலிபமான மற்ற மனிதரும் ஸ்திரீகளும் இங்கே இருக்கின்றனர். இப்பொழுதே வல்லமையை அனுப்பும். தாய்மார்களும் தகப்பன்மார்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கால அவர்கள் இன்று மறித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் தனியாக யோர்தானை கடந்திருப்பார்கள். ஓ தேவனே, அவர்கள் அதற்கு வரும்போது, அந்த கரையை நெருங்கும் போது ஏறக்குறைய சுவாசமானது பிரிந்து செல்லும் போது மின்னல் மின்னிட பாவத்தில் பிறந்திருக்கிற ஒரு பாவமுள்ள சரீரத்தின் மீது யெகோவாவின் கோபாக்கினை இறங்கும். குமரும் அலைகள் மோத, இடி மின்னல்கள் முடங்க, குமரும் பேரலைகளும் ஆபத்தான ஆழமற்ற மண்மேடுகளும் எப்படி இருக்கும்? ஓ தேவரே, அவர்கள் இப்பொழுதே இயேசுவில் நங்கூரமிடப்படுவார்களாக. அதாவது அந்த நேரம் வருகிற போது ஒரு நங்கூரம் பற்றி பிடித்திருக்கிறது என்றும் அது ஒவ்வொரு ஆபத்தான ஆழமற்ற மணல் திட்டுகளையும் அவர்கள் கடக்க வழிகாட்டியாக சிகளாற்றும் என்பதை அறிந்து கொள்வார்களாக. மின்னலோ அல்லது வேற எந்த காரியமோ அவர்களை மூழ்கடிக்க முடியாது. அவர்கள் இயேசுவோடு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதை அருளும் கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இதை அருளும் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. நாங்கள் சபையை சேர்ந்து கொள்வதால் வெறுமன திருப்தி அடையாமல் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முயற்சித்து, ஏதோ ஒரு சுயமுயற்சியை கொண்டவனாக இருந்து, ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்ய முயற்சித்து, இப்பொழுது நான் சபையை சேர்ந்து கொண்டேன், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்படியாக ஜனங்கள் என்னை எதிர்பார்க்க போகிறார்கள், இப்பொழுது நான் இதை செய்யக்கூடாது, அதை இனிமேல் செய்யக்கூடாது, ஏனெனில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லாதிருப்போமாக. ஓ தேவனே, நாங்கள் அந்த பரிசெய்ய நிலையிலிருந்து தேவனே அந்த மாய்மகால கூட்டத்தாரிலிருந்து விலகுவோமாக. ஓ தேவனே, எப்படியாவது நான் என்ன மனதில் கொண்டிருக்கிறேனோ அதை கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. நான் அதை கூறுவதற்கான வார்த்தைகளை கண்டறிய முடியவில்லை. நாங்கள் சுயமாய் உண்டாக்கி கொண்ட பரிசெயர்களாய் இருக்க விரும்பவில்லை. தேவனே, தெய்வீகத்தினால் எங்களை நிரப்பும். எங்களுடைய ஆத்துமாக்கள் கொழுந்து விட்டு எறிகிற நிலையில் இருக்கும் மட்டும் வல்லமையினாலும் சக்தியினாலும் எங்களை நிரப்பும். அதாவது அவரே எங்கள் பராக்கிரமாயிருப்பார், தேவனே எங்களுடைய சாட்சியாயிருப்பார், எங்களுடைய வார்த்தைகள் அவருடையதாக இருக்கும். பிசாசுகள் நடுங்கும் கர்த்தாவே, உலகமானது குலுங்கி அதன் விளைவினால் ஆட்டங்கொடுக்கும். கர்த்தருக்கு காத்திருக்க விருப்பம் கொண்டிருக்க ஜனங்களை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஓ கர்த்தாவே, எனக்கு கற்பியும் கர்த்தாவே, காத்திருக்க எனக்கு கற்பியும். இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியும் போது காத்திருக்க எனக்கு கற்பியும். தேசத்தினூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகத்தான எழுப்புதலில் கர்த்தாவே அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை பெற்றுக் கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். மகத்தான புகழ்ச்சி நயமிக்க காரியங்கள். என் பெருமையை நான் தாழ்த்தி உம்முடைய நாமத்தை கூப்பிடுவேனாக. என் விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டு என் கண்கள் உண்மையிலே இருக்க செய்யும் கர்த்தாவே. இப்புவியில் நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதுவாக என்னை இருக்கும்படி செய்யும். இந்த காலையில் நாங்கள் எங்களுடைய சிறிய பலவீனமான படகுகளை, நாங்கள் மிதமிஞ்சி எண்ணியிருக்கும் இந்த சிறிய பாவமுள்ள மாம்ச கூடாரத்தை, அதை ஒரு மகிழ்ச்சி வாய்ந்த நிலையில் வைத்திருக்க அநேக நாட்கள் உடைக்கின்ற இதை பிரதிஷ்டை செய்வோமாக. நாங்கள் அழகான வீடுகளில் வாழ்ந்து அருமையான கார்களில் பயணம் செய்கின்றோம். ஓ தேவனே, நாங்கள் எங்களுடைய கண்களை அதன் மேல் வைத்து செலுத்தப்பட்ட இந்த மகத்தான கிரயத்திலிருந்து எங்களுடைய கண்களை எடுத்து விடுகிறோம். ஓ தேவனே, நாங்கள் இவர்களை இந்த பூமியின் மேல் இங்கே விட்டுச் செல்வோம் என்பதை அறிந்து இந்த பலவீனமான சிறிய காரியங்களை நாங்கள் ஒருபுறம் தள்ளி வைப்போமாக. நாங்கள் அந்த பரலோக பொக்கிஷத்தை, அந்த பரிசுத்த ஆவியை, அந்த உண்மையான தேவனுடைய சாட்சியை நாடி தேடுவோமாக. வெற்றி செய்தி ஒருபோதும் தேவனுடைய சாட்சியை கொடுப்பதில்லை. ஆவியானவரே தேவனுடைய சாட்சியை கொடுக்கிறார். எங்களுடைய சாபங்கள் வளர்ந்தாலும், அல்லது எங்களுடைய சபை வளர்ந்தாலும், அல்லது நாங்கள் அநேக அங்கத்தினர்களை உடையவர்களாக இருந்தாலும், அல்லது நாங்கள் நன்றாக உடுத்தினாலும், அல்லது நல்ல கார்களை ஓட்டினாலும், அல்லது நல்ல ஆகாரத்தை உண்டாலும், அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நாங்கள் அதை விட்டு செல்ல வேண்டும். அன்று நாள் அங்கே போராடி கொண்டிருந்த என் சொந்த தாயாருக்கு அது என்ன நம்மையை செய்திருக்கும்? கர்த்தாவே, அந்த காரியங்கள் ஒன்றுமற்றவர்களாக எண்ணப்படுகிறதை நான் உணர்கிறேன். எங்களுடைய கண்கள் இயேசு மேலும் பரிசுத்த ஆவியானவர் மேலும் பொருத்தப்படுவதாக. அவரே எங்களுடைய இருதயங்களுக்குள் வந்து சாட்சியாயிருப்பாராக. கர்த்தாவே, நாங்கள் அவருடைய சாட்சிகளாக இருப்போமாக. நாங்கள் அந்த நிலையில் நின்று பிதாவே சாட்சி கொடுப்போமாக. இந்த காலை இந்த பிரசங்க பீடத்தின் மேல் வியாதிஸ்தரிடமிருந்தும் வேதனைச்சோரிடமிருந்தும் சிற்றெண்ணிக்கையாக கிடைக்கிற உருமாள்கள் வைக்கப்பட்டுள்ளன. தேவனே, நேற்று இந்த செய்தியை எனக்கு அளித்த தேவன், இந்த காலை சகோதரன் எக்கிம்பாதம் மூலமாக அதை உழைத்து அது வரும் என்று முன்னுரைத்த தேவன், தரிசனங்களை காண்பிக்கிற தேவன் பேசுவாராக. நான் ஒவ்வொரு பிசாசுக்கும் சவால் விட்டு விசுவாசத்தினால் இந்த பர்வதத்தை கைப்பற்றுகிறேன். பெரிய பர்வதமாகிய வியாதியே, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நீ எம்மாத்திரம்? ஏன் நீ சமபூமியை போன்றாவாய்? நதியே இல்லை, சமக்கடலே, எந்த காரியமானாலும் மரணமே, தேவருக்கு முன்பாக நிற்க நீ எம்மாத்திரம்? உன்னுடைய வழியை திறந்து கொடு, நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். தற்பொழுது இங்கு வியாதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் சுகப்படுத்தும். வியாதியே, நீ யார்? உன்னை யார் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய்? சத்தானே, நீ யாராயிருக்கும் பார்த்துக் கொள்கிறாய்? நீ உரிமை கோருகின்ற ஒவ்வொன்றும் கல்வாரியிலே ரத்து செய்யப்பட்டு விட்டன. நீ ஒரு பொய்க்காரன், உனக்கு உரிமைகளே கிடையாது. பரிசுத்த ஆவி நிறைந்த ஒரு சரீரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உனக்கு சவால் விடுகிறோம். என் ஜீவியம் முழுவதுமாக என்னை வழிநடத்தியிருக்கின்ற தேவன், தரிசனங்களை அருளி அவருடைய வார்த்தைகளை உரைத்து அதை நிறைவேற பண்ணுகிற தேவன் அவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இந்த காலையில் இந்த ஜனங்களில் இருந்து ஒவ்வொரு வியாதியையும் போக்குவாராக. நீங்கள் ஒன்றை சொல்லி, நீங்கள் சொன்னபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் சுவாசித்தால் நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்வீர்கள். யார் அதை செய்தது? அதை கூறினது தேவனுடைய சாட்சி. அந்த வார்த்தை உண்மை என்று இந்த காலை நான் சாட்சி கொடுக்கிறேன். சாத்தானே, அதனால் நீ போகத்தான் வேண்டும். இங்குள்ள ஒவ்வொரு நபரும் இப்பொழுதே சுகமடையக்கூடும். தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தக்கூடும். விசுவாசம், விசுவாசம், அந்த உண்மையான விசுவாசம். அந்த விதமாய் நம்புகிறேன் என்பதல்ல, அது நன்மையை செய்யும் என்பதல்ல. ஆனால் அந்த வார்த்தையை உரைத்த அதே தேவன் இந்த ஜனங்கள் மீது விழுவாராக. விசுவாசத்தினால் அவர்களை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும், அவர்களை நிரப்பும். கர்த்தாவே, அவர்களை சாட்சிகளாக்கும். அதாவது நாங்கள் இந்த மூலையில் உமக்கு ஒரு சாட்சியாக, நீர் ஜீவிக்கிறீர் என்பதற்கு ஒரு சாட்சியாக, ஒரு உண்மையான சாட்சியாக இருக்க முடியும். இன்றிரவு நாங்கள் கர்த்தராக இயேசுவின் சரீரத்தை சுட்டிக்காட்டும் இந்த சிறு துணிக்கைகளை புசிக்கும்படியாகவும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியாகவும் ராபோஜன மேஜைக்கு வரப்போகிறோம். தேவரே, எங்களுடைய பாவம் உள்ள இருதயங்களை சுத்திகரியும். நான் எனக்காகவும் இந்த சபைக்காகவும் கதறுகிறேன். கர்த்தாவே, நாங்கள் பலவீனமானவர்களாயிருக்கிறோம், நாங்கள் அபாத்திரராயிருக்கிறோம். நாங்கள் உரிமை கோருகின்ற ஒரு சபையாக இருக்கிறோம். நாங்கள் உரிமை கோருகின்ற காரியங்களை நாங்கள் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுமையாக ஆட்கொள்ள நாங்கள் அனுமதிக்கிறதில்லை. நாங்கள் பாவம் உள்ளவர்கள். அதனால் கர்த்தாவே, நாங்கள் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். நாங்கள் பயப்படுகிறோம். ஓ, பாவம் உள்ள பயங்களை குறித்து எங்களை வெட்கமடைய செய்யும். பரிசுத்த ஆவியின் சாட்சியினால் எங்களை நிரப்பும். நாங்கள் தேவனுடைய ஆவி எங்கள் மத்தியில் அவ்வளவாய் தொடர்பு கொண்டு செயல்படும் வரை நூற்றுக்கணக்கானவர்கள் தேவனுடைய வல்லமையின் கீழ் அமர்ந்து நடுங்கி தங்களுடைய முழு சிந்தையிலும் நாங்கள் எண்ணத்தை தளதர பெற்றிருக்கிறோம், நாங்கள் எண்ணத்தை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற உலகத்தின் காரியங்களில் பற்றாசையற்றவர்களாக இருக்க செய்வீராக. கர்த்தாவே, அதை குறித்து சீஷர்கள் ஒன்றுமே இல்லை என்று எண்ணினர். அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் விற்று தரித்திரரை போஷிக்கும்படியாக அவைகளை அப்போஸ்தலர்களின் பாதங்கள் இடையிலே வைத்தனர். நாங்கள் தளதர பெற்றிருக்கிற காரியங்களை குறித்து சிந்திக்காமல் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆறுதல்களை நாங்கள் சிந்திக்க தேவரே, அந்த பாணியில் பரிசுத்த ஆவியை அனுப்பும். நாங்கள் சிறிது அவதிகிற போவதாக பயப்படுகிறோம், அல்லது நாங்கள் வெளியே தள்ளப்பட போகிறோம் என்று பயப்படுகிறோம், அல்லது நாங்கள் சிறிது தூக்கத்தை இழக்கப் போகிறோம், அல்லது நாங்கள் எங்கேயாவது போஜனத்தை இழக்கப் போகிறோம். தேவரே, நான் இங்கே நின்று பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அசைவாட்டப்படுவதனால் நான் என்னுடைய பாவங்களையும் என் சபையினுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, அவர் எங்கள் மேல் அசைவாடுவாராக. அவர் எங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ளாதிருப்போமாக. எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் கிழித்துக் கொள்ளாமல் எங்களுடைய இருதயங்களையே கிழித்துக் கொள்வோமாக. எங்களையே தனியாக கிழித்து அதை அங்கே திறந்து வைத்து தேவனே, நான் குற்றவாளியாயிருக்கிறேன், கர்த்தாவே என்னை வார்ப்பியும், என்னை உருவாக்கும். இதோ நான் இவனுடைய வீட்டிலே இருக்கிறேன். ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தே சாட்சியை போன்று தேவனே, என்னை துண்டு துண்டாக கிழியும், என்னை உருவாக்கும், என்னை வார்ப்பியும், என்னை வணையும் என்று கூறுவோமாக. ஓ கர்த்தாவே, அதை அருளும். அப்பொழுது அயல் நாட்டு இடங்களுக்கும் எங்கெல்லாம் நாங்கள் போவோம் என்றும் தரிசனங்கள் வரும். வியாதியஸ்தர் சுகமாக்கப்படுவார்கள், மரித்தோர் எழுப்பப்படுவார்கள். அணுகுண்டு வெடிப்பிலிருந்து விடும் கதிரியக்க துகள்களிலிருந்து பாதுகாக்க எங்களுக்கு தேவைப்படும் பாதுகாப்பு ஸ்தலம் அங்கே இருக்காது. அங்கே ஒரு தேவனுடைய கரம் இருக்கும். ஏனென்றால் செய்தியின் தொடக்கத்திலேயே நான் கூறினது போல, பிதாவே, இளையனுடைய ஜீவன் அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே வேறு இடத்திற்கு திரும்பிச் சென்று மற்றொரு பருவகாலத்திற்கு காத்திருப்பது போல நாங்கள் மற்றொரு காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். மாறுகின்ற சூழ்நிலையை, ஆவிக்குரிய சூழ்நிலையை நாங்கள் உணர முடிகிறது. அந்த நாள் விடுவதற்கு ஏறத்தாட ஆயத்தமாயிருக்கிறது.
And we'll wake in that great millennium. For we which are alive and remain shall not hinder them which are asleep. For we say this by the commandment of the Lord, that the trumpet shall sound, and the dead in Christ shall rise, and we shall be changed in a moment, in a twinkling of an eye. When that Son of God begins, the Son of life, you can no more hide a germ of life from the sun that's bodily life. It'll find its way out from under concrete. It'll find its way out from under boards. It'll come from anywhere when the sun begins to shine. No more can you hide life when eternal life comes. When Jesus, who has eternal life and the giver of eternal life, Lord Jesus, when you come, these old frail bodies will be changed in a moment, and the dead in Christ shall rise. We shall be in that millennium, that next great season that's coming on.
Thank you.
That eternal season.
Thank you.
Change us now, Lord, and fashion us so that we can be citizens of that kingdom. I commit myself, Lord, with what life I have left. I don't know how much longer you go to leave us here, Lord. None of us know. The young might say, I'm young, but how do we know? They may be gone before night. The old might say that I'm going right quick, but they may outlive the young. It's all in your hands, Lord. But what we are, we give to you. My soul, my strength, my heart, my all. We dedicate ourselves, Lord, on the altar. Not on this little earthy altar here, Lord, but on that real altar where we're all leaning against this morning, weeping with our tears. We lay on that eternal altar and ask you to take us and mold us and fashion us after your way and make us witnesses. And they never forget this morning the message of the true witness. We have witnesses that we have the best atomic bombs. We have witnesses. We have the machine age and mechanical age. But Lord, the kingdom is coming. There'll be no jet planes. There'll be no automobiles. There'll be none of these atomic bombs. It'll be a kingdom of peace, love, joy, and life. We live for Him. Grant these things, Father, as we commit it to you in the name of Jesus Christ. Amen. I would like to ask this question before I leave. You believe this to be the truth?
Amen.
How many is a witness of the Holy Ghost?
Amen.
How many would like to witness the Holy Ghost? May the God who wrote these words, may He grant to you, my brother and sister, that you'll never have any more peace on this earth until that Holy Ghost fills you. For whether you be church member, pleasant, good, kind, truthful, honest, you may be all of that, and you're a million miles from God.
Amen.
Jesus said, Father, I do not pray for the world, but I pray for these that Thou hast given me, and all that will come by them.
Amen.
That they may behold the glory that I had with you before the foundation of the world. Then if you come by this ministry, if you come by a church, He never prayed for you. If you come by an organization, His prayer means nothing to you.
Amen.
But if you come by the witness that the apostles had and of the Holy Ghost, His prayer is, and you know His prayer is going to be answered.
Amen.
That's right. That we will share someday His glory, of seeing Him in the glory that He had before the foundation of the world.
Amen.
I pray that you'll have no rest. No rest at all until you have received the Holy Ghost. And I pray for myself and for these who raise their hands
that has the Holy Ghost. I profess it. You profess it. But Christian friends, we're letting that Holy Spirit lay dormant.
Amen.
We are catering too much to the pleasures of life.
Amen.
We're afraid of a little affliction.
Amen.
We're afraid of these things. Let's lay this world aside. Covet not this world's vain riches.
Amen.
That so rapidly decay. Build our hopes on things eternal. They will never pass away. Hold to God's unchanging hand. Hold to God's unchanging hand. When by earthly friends forsaken, just still more closer to Him cling. Hold to Him. May we, as Christians, who claim the Holy Spirit, may we be so ashamed of ourselves. May we be so vexed in our spirit that we'll never cease until we're living, burning lights. Fill with the Spirit and letting Him operate through us. I don't mean in a bunch of fanaticism. You know better than that. I mean in a true, reverent way of God through the baptism of the Spirit, through the power and manifestation to work in this last days when we know that the end is nigh. God bless you. You've been faithful now to sit here a long time until by my watch, it's about 12 minutes after 12. Maybe later than that. But whatever it is, thank you for your undivided attention. My prayer, my blessings be with each one of you. I love you. You proved to be my friend. When I was in need, you proved to be my friend. That's when a real friend shows when they're friends. You proved to be my friend. Friends, I might say hard things and cutting things from here. Maybe you think I degraded your organization or denomination. I did not mean it in that light. I only mean this to be your friend. I must be truthful.
Amen.
I must be honest. If I seen you going down the river in a little boat, and I know them falls are just below there, that boat cannot ride those riffles. It cannot do it. You'd sink. And if I scream to you, get out of that boat, it's nothing I got against you. I love you. I'm only trying to save your life. And that's what I say this morning when I say these things. It's in the tolerance of love and fellowship that I say it. Friends, whether we are Pentecostals, we need a shaking.
Amen.
Whether we are Baptists or Methodists or whatever we may be, them church brands, as I said to Mr. Coots, the undertaker, he said, Billy is talking about sermons and so forth, and he always come in. He's Catholic. I think his wife is. I believe he is too. However, he comes, always listens to me preach, and he comes down when I go to pray. He'd gather in and stand around. And we was talking about it out there. He said, I always like to hear you, Billy. I said, Mr. Coots, a brand never changes the breed of the cow. If the brand is on a Hereford, it was a Hereford to begin with.
See?
The brand doesn't change the breed. So if you're a Methodist or Baptist or whether you're oneness or two-ness or whatever Pentecostal group you belong to, oh my brother, your brand never changes what you are. You might be called Pentecostal, branded that, but if you're not Pentecostal at heart, in spirit, you're not Pentecostal. That brand is just on a struggle, a straggling. A regular old range cow can wear a good brand, but that don't make it. It might wear Hereford's brand, but it isn't a Hereford. You are a Christian when you're filled, and there's no other way. There's no creeds, no denomination you can join, no prayers you can say. They're all in vain. You've got to be born of the Spirit of God or you're lost.
Amen.
Except the man be born again, he will in no wise see God.
Amen.
That's right. You must be born again. And to be born again, you've got to be filled with the Holy Ghost.
Amen.
The energy of God.
Amen.
God, you've got to open up your life and throw yourself out and let deity, God, tabernacle Himself in you.
Amen.
That is truth, my brother, sister.
Amen.
God help us all to receive it is my prayer. Brother Teddy, take the name of Jesus with you. Billy wants me to announce that he will not send out cards this week to you people that wanted to come to the meetings about next week, for it's been announced already. Do you love the Lord?
Amen.
With all your heart?
Amen.
Will you raise your hands to pledge, God, help me. Help me, oh God, to take the name of Jesus with me. May I live the name of Jesus. May I see Him in peace. May I invite Him into my heart. May He come into my beings. Let me from this day, Lord, be wholly Thine. We pledge this, Lord, to You as a people after this message, that no matter what denomination, what sensation, what we have done, whether we have shouted, whether we have screamed, whether we have spoke with tongues, whether we have danced in the Spirit, or any of these sensations, oh God, let the Holy Spirit bring it into the hearts of the people now to know that those things doesn't count. That it's tabernacling deity, God, in our hearts. Granted, Father, we ask it in Jesus' name that You'll mold us and make us after Thy will. Amen. At the name of Jesus, make another announcement. I forgot. I didn't know it, brother. There's a baptismal service following this. And if anyone here that has not been baptized in the name of our Lord Jesus
Amen.
Christ, let me say to you as God's servant,
Amen.
Baptism is essential to salvation.
Amen.
He that believeth and is baptized and is baptized shall be saved.
Hallelujah.
Now, if you haven't been baptized in the name of our Lord Jesus Christ, and you have believed on Him and confessed your sins, come now forward after this service, and you can be baptized in the name of Jesus Christ for the remission of your sins. Remember, Matthew said, go ye therefore, teach all nations, baptizing them in the name of the Father, Son, and Holy Ghost. The name of Father, Son, Holy Ghost is the Lord Jesus Christ.
Amen.
Father, Son, Holy Ghost is titles that belong to the name of Jesus Christ. All the early church baptized until the birth of the Catholic Church, they all baptized in the name of Jesus Christ. Take the Nicene Council, the Fathers, and so forth of the history, and you'll find. But then they went to using titles instead of name. We, as a church, a group of people, no organization, we remain with the Bible. It's the name of Jesus Christ. Take the name of Jesus with you as a shield from every foe. When temptations round you gather, listen, what do you do when temptations?
Reflect the
holy name in prayer. Precious name.
Precious name.
Oh, how sweet. Oh, Father.
Precious name.
Good enable.